The following is a class on the Bhagavad Gita as it is, 4th chapter, text 14 through 19, given by His Divine Grace A.C. Bhaktivedanta Swami Prabhupada, recorded in July of 1966 in New York.
பின்வரும் பகவத் கீதை உண்மையுறுவில் நான்காவது அத்தியாயம் 14 முதல் 19 வரையிலான ஸ்லோகங்களுக்கு உபன்யாசம் வழங்கியவர் தெய்வத்திரு ஆ ச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். 1966 வருடம் ஆகஸ்ட் 3 தேதி நியூயார்க் நகரில் பதிவு செய்யப்பட்டது.
நமே கர்ம ஃபலே ஸ்த்ரீஹா இதி மாம் ஜோ பி ஜானாதி கர்மபி ந ச பத்தத்தே. நவ் யூ கேன் கம் ப்ளீஸ் ஃபார்வர்ட்.
நமே கர்ம பலேஸ்பிரஹ இதி மாம் யோபி ஜானாதி கர்மபீர் ந சபத்யதே. இப்போ நீங்கள் கொஞ்சம் முன்னாடி வரலாம், வாங்க முன்னாடி வாங்க, உட்காருங்க.
கர்மபி சானா பத்ததே. தி ஹோல் வேர்ல்ட் இஸ் பவுண்ட் by his own karma action.
Karma bir sana batyate. இப்போ இந்த உலகம் மொத்தமும் அதோட சொந்த கர்மாவால செயல்களால பந்தப்பட்டிருக்கு.
Everyone, every living entity. In the Brahma Samhita, there is a nice verse.
ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உயிர் வாழிகளும், அதாவது பிரம்மசமயத்தில் இது சம்பந்தமாக ஒரு நல்ல ஸ்லோகம் இருக்கு.
There is a nice verse just to beginning from the jar, there is a jar which is called Indra Gop.
ஒரு நல்ல ஸ்லோகம் இருக்கு. அது என்னன்னா, ஒரு சின்ன பூச்சிலிருந்து ஒரு பூச்சி இருக்கு, அதோட பெயர் இந்திர கோப்பன்னு சொல்லப்படுது.
You know, among the living entities, the germs are in very minute form.
உங்களுக்கு தெரியும், உயிர்வாளிகள்லயே கிருமிகள் வந்து ரொம்ப அளவுல சிறியதா இருக்கக்கூடியவைகள்.
You cannot see even with your microscope.
உங்களுடைய நுண்ணோக்கி கருவி மூலமா கூட நீங்க அதை பார்க்க முடியாது.
In a space of 1 millimeter, you can find millions of germs.
ஒரு மில்லிமீட்டர் பரப்பளவுல பல கோடி கிருமிகளை நீங்க பார்க்கலாம்.
That is scientific too.
அது விஞ்ஞான பூர்வமான உண்மை.
The beginning from the germ, which are called,
அந்த கிருமியில தொடங்கி அதோட பெயரானது.
Please stop, please stop.
தயவு செய்து நிறுத்துங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க.
Beginning from the germ up to the heavenly kingdom, the king of heaven is called Indra.
அந்த கிருமியில தொடங்கி சொர்க்கத்தின் ராஜாங்கத்தில் சொர்க்கத்தின் ராஜாவாக இருக்கக்கூடிய இந்திரன் அழைக்கப்படுற வரைக்கும்.
And the smallest, minutest jar, it is also called Indra Gop in Sanskrit language.
இந்த நுண்ணிய அளவு இருக்கக்கூடிய இந்த கிருமியும் கூட இந்திர கோப்பன்னு அழைக்கப்படுது சமஸ்கிருத மொழியில.
So, in the Brahma Samhita, it is said that beginning from this Indra up to that Indra.
Brahma Samhita-la enna solapattirukkena, inda Indran-la thodangi anda Indran varaikkum.
That means beginning from the germ which is known as Indra Gop up to the point of the king who is also known as Indra. All of them are bound up by the reaction of his own karma on his own work.
அதாவது இந்திரன் அறியப்படக்கூடிய இந்த கிருமியில தொடங்கி இந்திர கோபத்திலிருந்து சொர்க்கத்தின் ராஜாவான இந்திரன் அழைக்கப்படக்கூடிய அவர் வரைக்கும் எல்லாருமே அவர்களுடைய கர்மாவால அவர்களுடைய செயல்களால பந்தப்பட்டு இருக்காங்க.
எவ்ரி வாட் விச் ஆர் டூயிங் குட் ஆர் பேட் வி ஹேவ் டு சஃபர் அண்ட் என்ஜாய் தி ரியாக்ஷன் ஆஃப் அவர் வாட்.
நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுமே அது நல்லதோ கெட்டதோ நம்முடைய செயல்களுடைய விளைவா நம்ம அனுபவிக்கவோ துன்பப்படவோ வேண்டியிருக்கு.
And so long we have to suffer or enjoy the reaction of our work, as long as we shall go on like this, so long we have to accept this material body.
நம்முடைய செயல்களுடைய விளைவா இன்பப்படுறதோ துன்பப்படுறதோ அது இருக்கிற வரைக்கும் நம்ம இந்த பௌதிக உடலை ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு.
This material body is just given to us by the arrangement of nature's law for the exact status of suffering or enjoyment.
நம்ம எவ்வளவு இன்பப்படவோ துன்பப்படவோ வேண்டியிருக்கோ அதுக்கேற்ற வகையில் சரியான நிலையில இயற்கையோட சட்டத்தின்படி நமக்கு இந்த பௌதிக உடல் ஏற்பாடு செய்து கொடுக்கப்பட்டிருக்கு.
Just like you have seen different animals, they have got different process of eating.
நீங்க வெவ்வேறு மிருகங்களை பார்த்திருக்கீங்க, அவைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா உணவை உட்கொள்ளுது.
Say for tiger, their body is made for eating raw flesh and raw blood.
உதாரணத்துக்கு ஒரு புலியை எடுத்துட்டீங்கன்னா புலி பச்சையான மாமிசத்தையும் பச்சையான ரத்தத்தையும் சாப்பிடறதுக்காக அதனுடைய உடல் உருவாக்கப்பட்டிருக்கு.
So all the body is so made that they have got particular nails and jaws and teeth so that they can do that.
அதனால அதோட உடல் மொத்தமும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட வகையான நகம் அந்த தாடை பற்கள் அதெல்லாம் செய்யறதுக்கு ஏற்ற வகையில அது உருவாக்கப்பட்டிருக்கு.
Similarly, you can see the hog. They have to eat the stool or they have got a particular shape of mouth so that they can easily do that.
அதே மாதிரி நீங்க பன்றிகளை பார்க்கலாம், அவைகள் வந்து மலத்தை சாப்பிடுது, அதனால ஒரு குறிப்பிட்ட வகையான வாய் அதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு, அதை சுலபமா செய்யறதுக்காகவே.
Now we are human beings. We are meant for taking vegetables and fruits. Now our teeth is just like knife which can cut the vegetables and the fruits.
இப்போ நம்ம மனிதர்கள் நம்ம வந்து காய்கறிகளையும் பழங்களையும் சாப்பிடறதுக்காக இருக்கோம். இப்போ நம்மளுடைய பற்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த காய்கறிகளையும் பழங்களையும் வெட்டுறதுக்கு இருக்கிற மாதிரி கத்தி மாதிரி இருக்கும்.
So all these
உடல்களை பற்றி நான் இங்க வலியுறுத்தி சொல்றேன்.
A king's body, a poor man's body, a poor man, he has to work very hard. His body is very sturdy. He can work very nicely.
ஒரு ராஜாவோட உடல், ஒரு ஏழையோட உடல், ஒரு ஏழை இருக்கான் அப்படின்னா அவன் கடினமா உழைக்க வேண்டியிருக்கு, அவனுடைய உடல் அதுக்கேத்த மாதிரி நல்ல கடினமா இருக்கும், அவன் நல்லா வேலை செய்யணும்ன்றதுக்காக.
But a son of very aristocratic family or king, his body is very delicate, he cannot walk.
ஆனா ஒரு நல்ல செல்வந்தர் குடும்பத்துல பிறந்த ஒரு மகனோ அல்லது ஒரு ராஜாவோட மகனோ அவனோட உடல் பாத்தீங்கன்னா ரொம்ப மென்மையா இருக்கும், அவனால கடினமான வேலை செய்ய முடியாது.
He can apply his brain in something else.
அவனோட மூளையை வந்து வேற ஏதோ ஒரு விதத்துல அவன் ஈடுபடுத்தலாம். அதுக்காக இந்த உடல்கள் எல்லாம் கடந்த வாழ்க்கையில நம்ம செய்யப்பட்ட வெவ்வேறு செயல்களினுடைய விளைவா உருவாக்கப்பட்டிருக்கு.
And next body is being prepared according to the work which you are doing now.
மேலும் இப்ப நம்ம செய்துட்டு இருக்கக்கூடிய செயல்களின் அடிப்படையில அடுத்த பிறவியில நம்முடைய உடல் உருவாக்கப்படுது.
பட் ஹியர் கிருஷ்ணா சேஸ் தட் ஆஸ் சூன் ஆஸ் ஒன் கேன் அண்டர்ஸ்டாண்ட் தி டிரான்சென்டல் நேச்சர் ஆஃப் கிருஷ்ணாஸ் ஆக்டிவிட்டி ஹி பிகம்ஸ் ஃப்ரீ ஃப்ரம் தி ரியாக்ஷன் ஆஃப் ஆக்டிவிட்டி.
ஆனால் இங்க கிருஷ்ணர் சொல்றார், கிருஷ்ணருடைய உன்னதமான இயற்கையை அவருடைய செயல்களை ஒருத்தர் புரிந்து கொண்ட உடனே அவர் அவருடைய செயல்களுடைய விளைவுகள் இருந்து விடுபட்டவராகிறார்.
Now here is the question that because we are now preparing ourselves to have our spiritual body or spiritual life developed and being free from this material existence, therefore our duty should be such so that we may not be entangled again into this material body.
இப்ப இங்க கேள்வி என்னன்னா, நம்ம நம்முடைய ஆன்மீக உடலை ஆன்மீக வாழ்க்கையை நம்ம வளர்த்து கொள்ளணும்ன்றதுக்காக தயார் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இந்த பௌதிக இருப்பிலிருந்து விடுபடணும். அதனால தான் நம்முடைய கடமை நம்ம வந்து இந்த மறுபடியும் இந்த பௌதிக உடலில் சிக்காம இருக்கணும்ன்றது.
That can be made possible if we are Krishna conscious. If we study Krishna, what is Krishna, what are his transcendental activities, how his energies are acting in this material world or spiritual world, all this, it is a great science.
அது நம்ம கிருஷ்ண உணர்வுல இருந்தோம்னா அது சாத்தியமானது. நம்ம கிருஷ்ணரை பற்றி கற்றுக்கொண்டோம்னா கிருஷ்ணர் என்ன, அவருடைய உன்னதமான செயல்கள் என்ன, அவருடைய சக்திகள் இந்த பௌதிக உலகத்திலையும் ஆன்மீக உலகத்திலையும் எப்படி செயல்படுது, இதெல்லாமே ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானம்.
Krishna is a great science. So if we study Krishna science with great attention.
Krishna ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானம். அந்த கிருஷ்ண விஞ்ஞானத்தை நம்ம மிக கவனத்தோட கற்றுக்கொண்டோம்னா
the result will be that we shall be free from the reaction of our activity.
அதனுடைய பலனானது நம்ம நம்முடைய செயல்களுடைய விளைவுகள் இருந்து விடுபட்டவர்களா இருப்போம்.
This is clearly said here. Namam karmani limpanti name karma phalasya. The Lord has nothing to do. He is full.
அது இங்க தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. நமாம் கர்மாணி லிம்பந்தி நமே கர்ம பலே ஸ்பிருஹா. பகவான் செய்வதற்கு ஒன்றுமே இல்லை, அவர் பூர்ணமானவர்.
He has nothing to do.
அவர் செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை.
But why he does?
ஆனா ஏன் அவர் செய்யறார்?
Just so set example.
பெருமனே உதாரணமா இருக்கணும்ன்றதுக்காக தான் செய்யறார்.
He is not bound up by the works which he is doing in the material world.
இந்த பௌதிக உலகத்துல அவர் செய்யக்கூடிய அந்த செயல்களால அவர் பந்தப்பட்டு இருக்கல.
This science has to be learned. Namai karma phalasya. And anyone who understands the transcendental nature of Krishna, he is also becoming free from the reaction of karma.
இந்த விஞ்ஞானத்தை கற்றுக்கொள்ளப்படணும். நமே கர்ம பலே ஸ்பிருஹா. மேலும் யார் ஒருத்தர் கிருஷ்ணருடைய இந்த உன்னதமான இயற்கையை புரிந்து கொள்றாங்களோ அவரும் கர்ம விளைவுகள் இருந்து விடுபட்டவராயிடுறார்.
ஏவம் கத்தா கிதம் கர்ம புத்பைரபி முமுக்ஷுபி குரு கர்மை தஸ்மாத்தம் புர்வை புர்வகரம் கிதம். Now the whole spiritual process is to follow the example of the previous acharyas.
இப்போ மொத்த ஆன்மீக வழிமுறையுமே உதாரணமா இருந்த பூர்வ ஆச்சாரியர்களை நம்ம பின்பற்றணும்.
ஹூ ஹேவ் attain and the success.
அவர்கள் வெற்றியை அடைந்தவர்கள்.
This why where from they can't understand.
அந்த சிறுவர்கள் எல்லாம் எங்க இருந்து வராங்க, அவங்க தொந்தரவு பண்றாங்க.
ஏவம் கத்தா கிருதம் கர்ம புர்வை ரவி முமுக்ஷுபி குரு கர்மை தஸ்மாத்தம் குர்வை பர்ம தரம் கிருதம்.
இப்போ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு அறிவுறுத்துறார்,
that if you act and following the footprints of the previous acharyas and previous great devotees and kings,
purva acharyargal miga chiranda baktargal matrum mannargaludaiya paadachuvadai pinbatri adanpadi neenga seyalpattinganna,
who had done in their life karma yoga, acting for Krishna, if you follow that principle, that you shall also
அவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் கர்மயோகத்தை செய்தவர்கள், கிருஷ்ணருக்காக செயல்பட்டவர்கள், அந்த கொள்கையை நீங்களும் பின்பற்றினீங்க அப்படின்னா அப்ப நீங்களும் உங்களுடைய செயல்களுடைய விளைவுகள் இருந்து விடுபட்டுருவீங்க.
ஏன்னா
அர்ஜுன அவன் சண்டை போட்டா அதனால வரக்கூடிய விளைவினால பந்தப்படுறத நினைச்சு ரொம்பவும்
பயப்பட்டான்.
அதனாலதான் கிருஷ்ணர் இங்க உத்தரவாதம் கொடுக்கிறார், நீ பின்பற்றனா நீ செயல்பட்டன்னா எனக்காக நீ சண்டையிட்டன்னா அப்ப நீ கர்ம விளைவுகளால பந்தப்பட்டு போக மாட்டேன்ற உத்தரவாதத்தை கொடுக்கிறார்.
கிம் கர்ம கிம் கர்மேதி கிம் கர்ம கிம் அகர்மேதி கவயோபி ஆத்ரா மோஹிதா தத்தே கர்ம பிரவக்ஷாமி ஜஜ்யத்தா மோக்ஷசி அசுஹா. நா பீப்புள் ஆர் மிஸ்லேட் வாட் இஸ் கர்மா, வாட் இஸ் ஆக்சுவலி ஒர்க் அண்ட் வாட் இஸ் நாட் ஒர்க் அகர்மா.
கர்மா உண்மையான செயல் எது, எது செயலற்று இருக்கிறது, அகர்மா எது அப்படின்றதுல மக்கள் தவறா வழி நடத்தப்பட்டிருக்காங்க.
கிங் கர்மா கிங் அகர்மேதி கவயோபி, கவய மீன்ஸ் கிரேட் சேஜஸ், கிரேட் சென்ட்லி பர்சன், கிரேட் பிலாசபர்.
கிம் கர்மா அகர்மேதி கவயோபி, கவய அப்படின்னா மிகப்பெரிய சாதுக்கள், மிகப்பெரிய தத்துவவாதிகள்.
They are also sometimes bewildered to understand what class of activities are genuine and what class of activities are non-genuine.
அவர்களும் கூட சில சமயத்தில் எந்த வகையான செயல்கள் மெய்யானது, எந்த வகையான செயல்கள் மெய்யற்றதுன்றத புரிந்து கொள்றதுல குழம்பி போயிருக்காங்க.
Krishna says that I shall teach you what are genuine activities and what are non-genuine activities.
அதனால தான் எது உண்மையான செயல்கள் எது உண்மையற்ற செயல்கள் என்றத நான் போதிக்கிறேன்றார் கிருஷ்ணர்.
தத்தே கர்ம பிரவக்ஷாமி ஜஜ்ஞத்தா மோக்ஷசி அசுஹா. ஜஜ்ஞத்தா, if you understand the principle of working, then you shall get free from the bondage, material bond.
செயல்படுறதோட கொள்கைகளை நீ புரிந்து கொண்ட அப்படின்னா அப்ப உன்னால இந்த பௌதிக பந்தத்திலிருந்து விடுபட முடியும்.
We have to walk in such a way that we may not be entangled with this material bond.
இந்த பௌதிக உடல்ல நம்ம சிக்குண்டாம இருக்கிற வகையில நம்ம செயல்படணும்.
Otherwise, as we have explained, this body is our material bondage and it is the result of our activity.
அப்படி இல்லனா நம்ம ஏற்கனவே விளக்கண மாதிரி இந்த உடலானது ஒரு பௌதிக பந்தம், இது நம்ம செயல்களுடைய ஒரு விளைவு.
So we have to perform our activity so nicely and so cautiously so that I may not be entangled.
ஆனால நம்முடைய செயல்களை மிக சிறப்பாகவும் மிக கவனத்தோடும் செயல்படுத்தணும். அதனால நான் இந்த பௌதிகத்துல மறுபடியும் பந்தப்படாம இருக்கணும்ன்றதுக்கு
I may be free even in this life. And taktadeham punarjanmanaiti, I can, after leaving this present body, I will have no more to come into this material world.
Naa inda vaalkile kuda ilirundu vidupattralam, melum taktadeham punarjanmanaiti, tharpodhu inda udalai vittadukaprom, naa marubadi inda bhaudhika ulagathukku varama irukkalam.
this science is being taught by Krishna to Arjuna.
இந்த விஞ்ஞானம் கிருஷ்ணரால அர்ஜுனனுக்கு போதிக்கப்பட்டது.
And the whole activity is that if we engage ourselves, as we find it in the 11th chapter, last part.
நம்மள நம்ம ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய அந்த மொத்த செயல்களும் 11th அத்தியாயம் கடைசி ஸ்லோகத்துல நீங்க பார்க்கலாம்.
மத் கர்ம பீத் மத் பரமோ மத் பக்த சங்கவர்ஜிதா நித்வைரா சர்வபூதேஷு ஜாசா மாமேதி பாண்டவ. Now, this one verse is sufficient to teach the essence of Srimad Bhagavad Gita.
இப்போ இந்த ஒரு ஸ்லோகமே பகவத் கீதனுடைய சாரத்தை போதிக்கிறதுக்கு போதுமானது.
That anyone who is engaged in my work, makkarmakri, then what is that my work?
யார் ஒருத்தர் என்னுடைய செயல்களில் ஈடுபடுறாங்களோ, என்னோட செயல்கள் மக் கர்ம கிரத் அப்படின்னா, அப்ப என்னுடைய செயல்ன்றது எது?
That my work is explained in the last word of the and the last instruction of Bhagavad Gita.
அந்த என்னுடைய செயல் அப்படின்றத பகவத் கீதனுடைய கடைசி உபதேசமா கொடுக்கப்பட்டிருக்கு.
The sarva dharman parityajya mam ekam saranam vraja. Arjuna is taught, and with the example of Arjuna, every one of us is taught that we have to work only which is sanctioned by Krishna.
அது சர்வ தர்மான் பரித்தேஜ மாமேகம் சரணம் ரஜா. அர்ஜுனனை உதாரணமாக காட்டி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் என்ன போதிக்கப்படுது அப்படின்னா, கிருஷ்ணரால அனுமதிக்கப்பட்ட செயல்களை மட்டுமே நம்ம செயல்படுத்தணும்.
சர்வ தர்மான் பரித்தேஜ மாமேகம் சரணம் ரஜா. That is the mission of human life.
சர்வதர்மான் பரித்தேஜ மாமேகம் சரணம் ரஜா, அதுதான் மனித வாழ்க்கையினுடைய குறிக்கோள்.
But we do not know that.
Ana namak adu theriyaliye.
We do not know that. And because we do not know that, we engage ourselves with so many work which is concerned with the bodily and material concepts of life.
Namak adu theriyala. Adu namak theriyadadanaala nammala ethanaiyo vidamana seyalgalle inda udal matrum inda udal endra ennathilana vaalkaiyila nammala eedupaduthittirukkom.
Makkarmakrit. So one has to do what Krishna desires. Just like Arjuna did. Krishna desired that he should fight. Arjuna did not like to fight, but because Krishna desired, he accepted to fight. This is Krishna's work. That we have to select.
Anala makkarmakrit. Oruthar Arjuna eppadi seidano adhu mari கிருஷ்ணர் என்ன விருப்பப்படுறாரோ அதை செய்யணும். கிருஷ்ணர் அவன் சண்டை போடணும்னு விருப்பப்பட்டார், அர்ஜுன சண்டை போட விரும்பலை. ஆனால் கிருஷ்ணருடைய விருப்பன்றதுனால அவன் அதை ஏற்றுக்கொண்டான் சண்டை போடுறத. அதுதான் கிருஷ்ணருடைய செயல், அதை தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். இப்போ தற்சமயத்தில் நமக்கான வேலை எது? கிருஷ்ணருடைய வேலை எது?
Krishna is not present now to dictate that this is my work. Just like Arjuna was fortunate enough.
Arjuna adishna vaindavana irundathu pole ippa Krishna inga nam munnadi idha dhaan ennude seyal nu solli namakku seiya veikkaradhukku illiye.
He was personally present before Arjuna. Lord Krishna was personally present and he was directing.
Krishna Arjuna munnadi thanippatta muraiyila irundhu avanukku valigaattadhile kodathar.
But that does not mean that we have no direction. We have direction.
ஆனா அதுக்காக நமக்கு வழிகாட்டுதல் இல்ல அப்படின்றது அர்த்தம் அல்ல. நமக்கும் வழிகாட்டுதல் இருக்கு.
We have direction. In the Bhagavad Gita you find that anyone who preaches the gospel of Bhagavad Gita to the people of the world.
அந்த வழிகாட்டுதல நீங்க பகவத் கீதையிலேயே பார்க்கலாம். யார் ஒருத்தர் உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்காக இந்த பகவத் கீதனுடைய போதனைகளை பிரச்சாரம் செய்யறாங்களோ,
He is the most dear, the dearest person in the world, Krishna. Krishna accepts him, the dearest person.
அவர் இந்த உலகத்திலேயே எனக்கு மிகவும் பிரியமானவர் சொல்லி கிருஷ்ணர் அவரை பிரியமானவராக ஏற்றுக்கொள்றார்.
Therefore, our duty is to preach the principles of this Bhagavad Gita.
அதனாலதான் நம்முடைய கடமை இந்த பகவத் கீதனுடைய கொள்கைகளை பிரச்சாரம் செய்யணும்.
To make people Krishna conscious.
மக்களை கிருஷ்ண உணர்வுக்கு கொண்டு வரதுக்காக.
People are suffering for want of Krishna consciousness.
கிருஷ்ண உணர்வு வேண்டி மக்கள் துன்பப்பட்டு இருக்காங்க.
Therefore, each and every one of us should be engaged in the preaching word of Krishna consciousness for the benefit of the whole world.
அதனாலதான் நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த மொத்த உலகத்தோட நன்மைக்காக இந்த பகவத் கீதனுடைய கொள்கைகளை பிரச்சாரம் செய்யறதுல ஈடுபடணும்.
Lord Chaitanya, who speaks there, you see, in the front of our this store.
Chaitanya Mahaprabhu, அவருடைய படம் இங்க இந்த கடைக்கு முன்னாடி இருக்கிறத நீங்க பார்க்கலாம்.
Lord Chaitanya very nicely preach this philosophy of Krishna consciousness.
பகவான் சைத்தன்யர் இந்த கிருஷ்ண உணர்வு தத்துவத்தை மிக சிறப்பாக பிரச்சாரம் செய்தார்.
அமார் அக்ராய் குரு ஹையா தாரோ சத்வதேஷ் ஜாரி தேகோ தாரே கஹா கிருஷ்ண உபதேஷ். தி லார்ட் சேஸ் அமார் அக்ராய், பிகாஸ் ஹி கேம் வித் திஸ் மிஷன் டு ப்ரீச் கிருஷ்ண கான்சியஸ்னஸ், சோ ஹி சேஸ் ஜஸ்ட் டேக் மை ஆர்டர் அண்ட் ஆல் ஆஃப் யூ ஹி பிகாம் தி ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் குரு ஹையா.
யாரே தேக்க தாரே கஹ கிருஷ்ண உபதேஷ் அமாரா அக்யாயா குரு ஹாய தாரே தேஷ். பகவான் சொல்றார் அமாரா அக்யாயா, ஏன்னா அவர் இந்த நோக்கத்தோட வந்திருக்கார் இந்த கிருஷ்ண உணர்வை பிரச்சாரம் செய்யணும் அப்படின்னு. அவர் சொல்றார் என்னுடைய கட்டளையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க, நீங்க ஆன்மீக குருவாகுங்க குருகாயா.
People, Krishna consciousness, never mind what he is and where he is, he should be understood the spiritual master.
மக்களுக்கு யார் ஒருத்தர் கிருஷ்ண உணர்வை பிரச்சாரம் செய்கிறாரோ அவர் யாரு, அவர் எங்கிருந்து வரார், அதெல்லாம் நம்ம பார்க்காம அவரை ஆன்மீக குருவா புரிந்து கொள்ளணும்.
லார்ட் கிருஷ்ணா, லார்ட் சைதன்யா கிவ் ஆர்டர் டு எவ்ரி ஒன் that amar agaya guru hayya taru sadbade. Every country, every, I mean to say, province, you go everywhere and just preach this Krishna consciousness.
Anale Bhagavan Krishnar, Bhagavan Chaitanyar ஒவ்வொருத்தருக்கும் கட்டளை இடுறாங்க. அது என்னன்னா அமாரா அக்ஞாய குரு ஹாய் தாராய தேஷ். ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு மாகாணத்திலையும் நீங்க எல்லா இடத்துக்கும் போங்க, கிருஷ்ண உணர்வை பிரச்சாரம் பண்ணுங்க.
அமார் அக்ஞாய குரு ஹையா தாரோ சத்வதேஷ் ஜாரே தேகோ தாரே கஹா கிருஷ்ண உபதேஷ். கிருஷ்ண உபதேஷ் மீன்ஸ் திஸ் பகவத் கீதா, தி இன்ஸ்ட்ரக்ஷன் கிவன் பை கிருஷ்ணா.
கிருஷ்ண உபதேஷ் அப்படின்னா பகவத் கீதை, கிருஷ்ணரால கொடுக்கப்பட்ட உபதேசங்கள்.
தட் இஸ் கிருஷ்ணா உபதேஷ். அண்ட் கிருஷ்ண உபதேஷ் இஸ் ஆல்சோ ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமத் பாகவதம் is full of instruction by which one can become Krishna conscious.
Adha Krishna upadesha. Srimad Bhagavatamum kuda Krishna upadesha. Srimad Bhagavatam muluvadum oruthar Krishna unarukku varathukana ella upadeshangalum adangi irukku.
Similarly, in the Bhagavad Gita also we receive the instruction how we can become Krishna conscious.
அதே மாதிரி பகவத்கீதையிலையும் கூட எப்படி நம்ம கிருஷ்ண உணர்வுக்கு வர்றதுக்கு அப்படின்றதுக்கான உபதேசங்களை பெறலாம்.
லார்ட் சைதன்யா செலக்ட் திஸ் வெரி டூ பர்டிகுலர் புக்ஸ், ஸ்ரீமத் பாகவதம் அண்ட் பகவத்கீதா.
அதனால பகவான் சைத்தன்ய மகாபிரபு இந்த குறிப்பிட்ட ரெண்டு புத்தகங்களை பகவத்கீதையும் பாகவதத்தையும் தேர்ந்தெடுத்தார்.
அண்ட் ஹி ஆஸ்க்ட் எவ்ரிவன் இன் எனி பார்ட் ஆஃப் தி வேர்ல்ட் to take up this matter very seriously and preach in the world. That is the direct order of Krishna.
மேலும் அவர் ஒவ்வொருத்தரிட்டையும் கேட்கிறார் இந்த உலகத்தினுடைய எந்த பகுதியிலையும் இந்த விஷயத்தை தீவிரமாக எடுத்துட்டு உலகத்துக்கு நீங்கள் பிரச்சாரம் செய்யுங்க. அதுதான் கிருஷ்ணருடைய நேரடி கட்டளை.
So if we take up this missionary work to preach Bhagavad Gita as it is, without any interpretation, without any motive behind it, as it is, as Krishna said, we should present as it is.
அதனால இந்த பகவத் கீதை உண்மை உருவில் பிரச்சாரம் செய்யக்கூடிய இந்த செயலை நம்ம ஏற்றுக்கொண்டோம்னா, எந்த ஒரு தவறான விளக்கமும் கொடுக்காம, இதுக்கு பின்னாடி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம, கிருஷ்ணர் சொன்ன மாதிரி நம்ம உள்ளது உள்ளபடி கொடுக்கணும். மக்கள் பகவத் கீதையை அவர்களுடைய சொந்த விளக்கத்தினால தப்பா விளக்கம் கொடுக்கறாங்க, அது செயல்படுத்தக்கூடாது.
பகவத் கீதா இஸ் ஷுட் பீ பிரசன்டட் பிஃபோர் தி பீப்பிள் ஆஃப் தி வேர்ல்ட். தே ஆர் சஃபரிங் ஃபார் வாண்ட் ஆஃப் கிருஷ்ண கான்சியஸ்னஸ் அண்ட் ஆஸ் சூன் ஆஸ் தே பிகம் கிருஷ்ண கான்சியஸ் தேர் லைஃப் பிகம் ஹாப்பி.
பகவத் கீதை உண்மை உருவில் உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுக்கப்படணும். மக்கள் கிருஷ்ண உணர்வு வேண்டி துன்பப்பட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு கிருஷ்ண உணர்வு கிடைச்ச உடனே அவங்க வாழ்க்கை மிக சந்தோஷமா ஆயிடுச்சு.
This is the mission of this society, international society for Krishna consciousness.
இதுதான் இந்த அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தோட நோக்கமே.
As Krishna advises, Sangavarjita, you should not have any attraction or any attachment for this worldly activity.
கிருஷ்ணர் அறிவுறுத்துற மாதிரி சங்கவர்ஜிதா, எந்த வகையான கவர்ச்சியோ அல்லது இந்த உலகாயுதமான பற்றுதலோ உனக்கு இருக்கக்கூடாது.
If you have got attachment or attraction for this material activity, then you cannot become Krishna conscious.
இந்த பௌதிக செயல்களுக்கான பற்று உனக்கு இருக்கு அப்படின்னா, அப்ப உன்னால கிருஷ்ண உணர்வுக்கு வர முடியாது.
பட் That does not mean you should be inimical to the people of the world. No.
ஆன அதுக்காக உலக மக்கள் மீது பொறாமையோட இருக்கணும் அப்படின்றது அர்த்தம் அல்ல. அப்படி அல்ல.
It is your duty to give them the highest instruction, spiritual instruction, that you become Krishna conscious.
மிக உயர்ந்த உபதேசமான, ஆன்மீக உபதேசமான, நீ கிருஷ்ண உணர்வுக்கு வா அப்படின்ற அந்த உபதேசத்தை கொடுக்க வேண்டியது உன்னுடைய கடமை.
And try your best.
உன்னாலான முயற்சியை நீ எடு.
Try your best. Nirbhayra. You should not be anyone's enemy. Others may become your enemy. Because it is quite natural.
Nirbhayra. நீ யாருடைய எதிரியாகவும் இருக்கக்கூடாது. மற்றவர்கள் உன்னுடைய எதிரி ஆகலாம். ஏன்னா அது இயற்கையானது.
Anyone who comes with the message of the Supreme Lord, there are persons who become his enemy.
முழுமுதற் கடவுளோட செய்தியோட வரக்கூடிய ஒரு நபருக்கு எதிரி ஆகக்கூடிய நபர்களும் இருக்காங்க.
Just like Lord Jesus Christ, he came. His only fault was that he was preaching the message of God.
உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்து அவர் வந்தார், அவர்கிட்ட இருந்த ஒரே குற்றம் என்னன்னா, கடவுளோட செய்தி அவர் பிரச்சாரம் செய்தார்.
And some people, not all people, became his enemy and he was crucified.
மக்கள் சில பேர், எல்லாரும் இல்ல, அவங்க எதிரியா ஆனாங்க, சிலுவையில அறைஞ்சாங்க
அவரை. This is a world. Anyone who comes as a most, I mean, beneficial friend of the world, people take him as the enemy.
இதுதான் உலகம். யார் ஒருத்தர் இந்த உலகத்துக்கே மிகவும் பயனடிக்கக்கூடிய வகையில ஒருத்தர் வர்றார் அப்படின்னா, மக்கள் அவரை எதிரியா எடுத்துக்கொள்றாங்க.
And they do the same mistake again, so that they are bound up again by their own work.
அவர்கள் மறுபடியும் அதே தவறு செய்து அவர்களுடைய சொந்த செயலாலேயே பந்தப்பட்டு போறாங்க.
And they remain in this material world to repeat birth and death one after another.
அவங்க இந்த பௌதிக உலகத்திலேயே இருந்து மீண்டும் மீண்டும் இந்த பிறப்பு இறப்புன்ற அந்த சுழற்சியில அடுத்தடுத்து வந்துட்டே இருப்பாங்க.
We should not miss this chance of this human body to become Krishna consciousness, to become conscious of Krishna.
அதனால நம்ம ரொம்ப கவனத்தோட இருக்கணும். கிருஷ்ணா உணர்வுக்கு வர்றதுக்கு கிருஷ்ணரோட உணர்வில் இருக்கிறதுக்கான இந்த மனித உடலை இந்த வாய்ப்பை நம்ம தவற விட்டுறக்கூடாது.
We must know how to walk. How to walk? King Karma, King Akarneti. If we do not know how to walk, then we shall be entangled in this material activities.
அதனால தான் நமக்கு எப்படி செயல்படணும்ன்றது தெரிஞ்சிருக்கணும். கிங் கர்ம கிம கர்மேதி, நமக்கு எப்படி செயல்படுறதுன்றது தெரியலன்னா இந்த பௌதிகமான செயல்களில் நம்ம பந்தப்பட்டு போவோம்.
Therefore Krishna says, Sangavarji, a person, a Krishna conscious person, he also acts just like another material actor. But because he was in Krishna consciousness, therefore he is not bound up.
அதனால தான் கிருஷ்ணர் சொல்றார், சங்கவர்ஜிதா. உறுதியாக ஒரு கிருஷ்ண உணர்வு உள்ள நபரும் கூட ஒரு பௌதிகமான நபர் எப்படி செயல்படுறாரோ அந்த மாதிரி தான் செயல்படுறார். ஆனால் அவர் கிருஷ்ண உணர்வில் செயல்படுறதால அவர் பந்தப்படுறதில்லை.
Just like take the example of Arjuna. He also fought just like ordinary military man. But because he fought in Krishna consciousness, therefore he was not bound up by the reaction of such fight.
உதாரணத்துக்கு அர்ஜுனனையே எடுத்துக்கலாம். அவனும் கூட ஒரு சாதாரண போர் வீரனை போலதான் சண்டை போட்டான். ஆனால் அவன் கிருஷ்ண உணர்வில் சண்டை போட்டதால அவன் அப்படிப்பட்ட சண்டையோட விளைவுகளால
பந்தப்படலை.
சண்டை போடுறது அவசியம் இல்லை, அமைதி தான் அவசியமானது. ஆனால் சில சமயத்தில் அமைதி தொந்தரவடையும் போது அந்த சமயத்தில் சண்டை போடுறதும் கூட அவசியமானதாகிடுது. உங்களால் முழுமையாக இந்த சண்டை போடுறதுன்ற இந்த வழிமுறையை இந்த பௌதிக உலகத்தில் கைவிட முடியாத விஷயம்.
That is not possible because there are persons who will create trouble.
அது சாத்தியம் இல்லை. ஏன்னா தொந்தரவு பண்றதுக்குன்னே நபர்கள் இருக்காங்க.
Just like we are experiencing. We are not going to do any harm to anybody. But sometimes they are coming and creating disturbance.
உதாரணத்துக்கு நம்ம இங்க அனுபவப்படுற மாதிரி நம்ம யாரையும் போய் எந்த ஒரு தீங்கு இழைக்க போறது கிடையாது. ஆனா சில சமயத்துல அவங்க இங்க வராங்க, தொந்தரவு செய்யறாங்க.
So these disturbing elements are there. And this is always there. The material nature is like that.
அதனால இந்த தொந்தரவு செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் இருந்துகிட்டே தான் இருக்கும். இது எப்பவுமே அப்படிதான். இந்த ஜட இயற்கை அந்த மாதிரியானது தான்.
Therefore, fighting cannot be abolished. In the when it is necessary, absolutely necessary.
அதனால தான் தேவை இருக்கும் போது இந்த சண்டை போடுறதுன்றத முழுமையா நம்மளால விட்டுற முடியாது. அது முழுமையா தேவை இருக்கு.
And in battle of Kurukshetra, Lord Krishna advocated this fighting because it was absolutely necessary.
Kurukshetra porkalathile Krishnar inda poridarathukku inda por nadakkarathukku sadhagama irundar. Yenna adu andalavukku thevayana ondra irundathu.
So anything, it does not matter what it is, when it is sanctioned by Krishna, it has no reaction.
அதனால எதுவா இருந்தாலும் அது என்னன்றதை பற்றி கவலை இல்லை. கிருஷ்ணரால அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதுக்கு விளைவுகள் கிடையாது.
That is the real war. Other anything which we do, which may be very good war in the estimation of this material world.
அதுதான் உண்மையான செயல். மற்றது எதுவா இருக்கலாம் நம்ம செய்யறது, அது இந்த பௌதிக உலகத்தோட மதிப்பின்படி மிக நல்ல வேலையா கூட இருக்கலாம்.
But that is bound to make you entangled in this material world. This secret one should learn.
ஆனா அது உன்ன இந்த பௌதிக உலகத்துல பந்தப்பட வைக்குது. இந்த ரகசியத்தை ஒருத்தர் கற்றுக்கொள்ளணும்.
கர்மனோஜபி போதப்பங் போதப்பங் சபி கர்மனா அகர்மனஸ்ச புத்தப்பங் கஹனோ கர்மனோகதி. கர்மனோகதி, the path of karma is very intricate.
கர்மனோகத்தையை. இந்த கர்மாவோட பாதையானது மிகவும் சிக்கலானது.
Therefore one should understand what is actually karma and what is akarma and what is vikarma.
அதனால தான் ஒருத்தர் கர்மானா என்ன, அகர்மானா என்ன, விகர்மானா என்னன்றத புரிந்து கொள்ளணும்.
Knowing this, one should perform karma. But one thing is that if we simply engage ourselves in Krishna consciousness, then everything becomes clear.
இதை ஒருத்தர் தெரிஞ்சிட்டு தான் கர்மாவை செயல்படுத்தணும். ஆனா ஒரு விஷயம், வெறுமனே நம்ம கிருஷ்ண உணர்வுல ஈடுபடுத்தி கொண்டோம் அப்படின்னா அப்ப எல்லாமே ரொம்ப தெளிவாயிடும்.
Otherwise, we have to make discrimination. What I should do, what I should not do, so that I may not be entangled.
அப்படி இல்லைன்னா நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்றத நம்ம பிரிச்சு பார்க்க தெரியணும். அதனால நம்ம பந்தப்படாம இருப்போம்.
Just like in ordinary life, unconsciously doing something which is against the law, and therefore we become bound up by the laws of the state, and sometimes we are in trouble.
உதாரணத்துக்கு, சாதாரண நம்முடைய வாழ்க்கையில சில சமயத்துல நமக்கு தெரியாமே ஒரு சில விஷயங்களை சட்டத்துக்கு எதிராக நம்ம செய்துடுவோம். அதனால நாட்டோட சட்டத்தால நம்ம பந்தப்பட்டு போவோம். சில சமயத்துல நம்ம பிரச்சனையில மாட்டிக்குவோம்.
Similarly, in the laws of nature also, the laws of nature is very strict. There is no excuse.
அதே மாதிரி இயற்கையோட சட்டத்திலையும் கூட, இயற்கையோட சட்டமானது மிகவும் கண்டிப்பானது. அங்க மன்னிப்பே கிடையாது.
The laws of nature is very stringent. Just like the fire. Fire, it burns. That is natural.
இயற்கையோட சட்டம் மிகவும் கண்டிப்பானது. ஒரு நெருப்பு மாதிரி, நெருப்பு எரிச்சிடும், அது இயற்கையானது.
This is the law of nature.
அதான் இயற்கையோட சட்டம்.
So even a child, it touches fire. The fire does not excuse that because it is child, his hand may not be burnt. No, that is not possible.
ஒரு குழந்தை நெருப்பு தொட்டாலும் கூட மன்னிப்பு கிடையாது. ஏன்னா அது குழந்தைன்றதுனால சுடலாம், சுடாம போகலான்றதெல்லாம் இல்லை, அது சாத்தியம் இல்லை.
So we have to make our words very cautiously. We have to select our words very cautiously. Otherwise, the stringent laws of nature will react and we shall be bound by the laws of material nature and suffer.
அதனால நம்முடைய செயல்களை ரொம்ப கவனத்தோட நம்ம செய்யணும். நம்ம என்ன மாதிரியான செயல்களை செய்யறோன்றத கவனத்தோட தேர்ந்தெடுக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த கண்டிப்பான இயற்கையோட சட்டத்தினால, அதனுடைய விளைவினால நம்ம இந்த இயற்கையோட சட்டத்தில் பந்தப்பட்டுருவோம். அதனால நம்ம துன்பப்படுவோம்.
The Lord says, the karmanojyopi bodhabdham, one should understand how to work and one should understand what is not to be done.
பகவான் சொல்றார், கர்மனோஹி அபி போதவ்யம், ஒருத்தன் எப்படி செயல்படணும்ன்றதையும் புரிந்து கொள்ளணும், என்ன செய்யக்கூடாதுன்றதையும் ஒருத்தன் புரிந்து கொள்ளணும்.
அகர்மனஷ்ட போதவ்யம் கர்மனோபி போதவ்யம் போதவஞ்ச விகர்ம கர்மா அகர்மா விகர்ம. There are three things.
கர்மா அகர்மா விகர்மா அப்படின்னு மூன்று விஷயங்கள் இருக்கு.
கர்மா மீன்ஸ் prescribed duties. That is called karma. And akarma, vikarma means doing against the prescribed duties. That is called vikarma. And akarma means something doing which has no reaction.
கர்மா அப்படின்னா பரிந்துரைக்கப்பட்ட கடமைகள், அதுக்கு பேர் தான் கர்மா. விகர்மா அப்படின்னா பரிந்துரைக்கப்பட்ட கடமைகளுக்கு எதிராக செயல்படுறது, அதுக்கு பேர் விகர்மா. மேலும் அகர்மா அப்படின்னா விளைவு இல்லாத செயல்களை செய்யறது.
That is not, of course, in the execution of such work, it appears to be working, but practically it has no reaction.
உறுதியா அப்படிப்பட்ட செயலில் ஈடுபடும் போது நம்ம செயல்படுற மாதிரி தோணும், ஆனா நடைமுறையில அதுக்கு விளைவு கிடையாது.
That is vikarma.
அதுதான் vikarma.
And that vikarma is when we act on account of the supreme.
அந்த விகர்மாவானது பரமனுக்காக நாம செயல்படும் போது,
That is, when we Krishna karma feel, when we work under the direction of Krishna, that has no reaction.
கிருஷ்ண கர்மக்ரித் எப்ப நம்ம கிருஷ்ணருடைய வழிகாட்டுதல் இப்படி செயல்படுறோமோ அதுக்கு விளைவுகள் கிடையாது.
அதர்வைஸ் கர்மா ஒன் சுட் டூ பிரிஸ்கிரைப் டியூட்டிஸ் அண்ட் ஒன் சுட் நாட் டூ விச் இஸ் நாட் பிரிஸ்கிரைப்.
அப்படி இல்லைன்னா கர்மா அதாவது ஒருத்தர் பரிந்துரைக்கப்பட்ட கடமைகளை செய்யணும், ஒருத்தர் பரிந்துரைக்கப்படாத கடமைகளை செய்யக்கூடாது.
ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் லைக் தி ஸ்டேட் has got some laws.
உதாரணத்துக்கு ஒரு நாடு இருக்கு, அந்த நாட்டுக்குன்னு சட்டங்கள் இருக்கு.
Now suppose if you commit murder, you will be hanged. That is the state law.
இப்ப நீங்க கொலை செய்தீங்க அப்படின்னா அந்த நாட்டோட சட்டத்தின்படி நீங்க தூக்கிலிடப்படுவீங்க.
So if you against the state law you commit some murder, you will be hanged. This is vikarma.
நாட்டோட சட்டத்துக்கு எதிரா நீங்க கொலை செய்தீங்கன்னா தூக்கிலிடப்படுவீங்க, அது விகர்மா.
And I should be cautious. But when the state orders itself that you go and fight, kill the enemy, that is neither karma nor vikarma.
ஆனால் அந்த நாடே உங்களுக்கு கட்டளை இடுது, நீங்க போய் எதிரிகளோட சண்டை போட்டு எதிரிகளை கொல்லுங்க அப்படின்னும் போது அது கர்மாவும் கிடையாது விகர்மாவும் கிடையாது.
Similarly, when we act under the direction of Krishna, that is akarma. That means that karma, that kind of activity has no reaction.
அதனால அதே மாதிரி நம்ம கிருஷ்ணருடைய வழிகாட்டுதலின் படி செயல்படும் போது அந்த அகர்மா அதாவது அந்த செயலுக்கு கர்ம விளைவு கிடையாது.
Otherwise, we shall have to act very cautiously so that I may not be entangled
இப்போ இது ஒரு நல்ல ஸ்லோகம். பகவான் சொல்றார், யாரால கர்மணியை பார்க்க முடியுதோ அகர்மா எந்த ஒரு செயல் செய்யப்பட்டு அதுக்கு விளைவு இல்லாம இருக்கோ.
கர்மணி அகர்மா, I am doing something but the ultimate result of that work has no reaction.
கர்மணி அகர்மணியா, நான் ஏதோ செய்யறேன் ஆனா இறுதியில அந்த செயலுக்கு விளைவு கிடையாது.
One who can see like that.
யார் ஒருத்தனால அப்படி பார்க்க முடியுதோ.
கர்மணி அகர்மா ஜா பசே அகர்மணி ஜா ஜா கர்மா. And அகர்மணி means one who is trying to avoid the reaction of karma.
மேலும் அகர்மணி அப்படின்னா யார் ஒருத்தர் கர்மாவுடைய விளைவுகளை தவிர்க்க முயற்சி செய்யறானோ
அவன்,
ஆனா அவன் கர்மாவில மாட்டிக்கொண்டிருக்கான். சபுத்திமான் மனுஷேஷு, அவன் தான் மிக புத்திசாலியான நபர்.
சுக்தா கிருஷ்ண கர்ம கீத் அடாப்டட் கிருஷ்ண கான்ஷியஸ்னஸ்.
சயுக்தா கிருஷ்ண கர்ம கிருத், அவன் கிருஷ்ண உணர்வோட தன்னை இணைத்து கொண்டிருக்கிறதால.
And therefore, after doing so many work, Krishna and all sorts of work, still he is free.
அதனாலதான் அவன் பல செயல்களை எல்லா விதமான செயல்களை செய்த பின்னும் அவன் அதிலிருந்து விடுபட்டவனா இருக்கான்.
கர்மணி அகர்மா, even working.
கர்மணி அகர்மா, அவன் செயல்பட்டாலுமே கூட.
Just see. Arjuna is fighting and the other party Duryodhana is also fighting.
உதாரணத்துக்கு அர்ஜுனனை பாருங்க, அவன் சண்டை போடுறான், இன்னொரு பக்கத்துல துரியோதனனும் சண்டை போடுறான்.
Now how you can understand that the Arjuna is free from reaction but Duryodhana is not free from reaction.
இப்போ அர்ஜுனன் விளைவுகளிலிருந்து விடுபட்டிருக்கான், துரியோதனன் விளைவுகள்ல இருந்து விடுபடல. இது எப்படி ஒருத்தரால புரிஞ்சு கொள்ள முடியும்?
The fighting is both parties are fighting. Externally, ephemerally, we can see simply that they are fighting.
ரெண்டு சேனைகளுமே சண்டை போடுறாங்க. வெளிப்படையா நம்மளால பார்க்க முடியுது அவங்க சண்டை போட்டு இருக்காங்க.
But who is bound up by reaction, who is not bound up by reaction?
ஆனால் விளைவுகளால பந்தப்பட்டிருக்கிறது யாரு, விளைவுகளால பந்தப்படாம இருக்கிறது யாரு?
Arjuna is not bound up by reaction. Why?
அர்ஜுனன் விளைவுகளால பந்தப்படல. ஏன்?
He is fighting under the order of Krishna.
அவன் கிருஷ்ணருடைய கட்டளையின் பேர்ல சண்டை போடுறான்.
So we have to see like that. Who is working with Krishna consciousness?
யார் கிருஷ்ண உணர்வோட செயல்படுறாங்கன்றத நாம பார்க்கணும்.
Anyone who is working Krishna consciousness, we should see that he is not being bound up.
யார் ஒருத்தன் கிருஷ்ண உணர்வோட செயல்படுறானோ நம்ம எப்படி அவனை பார்க்கணும்னா அவன் பந்தப்படுறது இல்ல.
This is called karmani akarma. Akarma means which has no reaction.
இதுக்கு பேர் தான் கர்மணி அகர்மா. அகர்மா அப்படின்னா விளைவுகள் இல்லாதது.
So although I see somebody is working, but because he is working in Krishna consciousness, therefore it should be understood that his work is not producing any reaction.
அதனால இப்ப ஒருத்தர் செயல்படுறதை பார்த்தாலுமே கூட ஆனா அவர் கிருஷ்ண உணர்வுல செயல்படுறாருன்றதால அந்த செயலானது எந்த விளைவையும் ஏற்படுத்துறது இல்லை அப்படின்றத நான் புரிந்து கொள்ளணும்.
This intelligent vision is recommended here by Krishna. That's how buddhima, anyone who is working and who can see such work.
இந்த புத்திசாலித்தனமான பார்வை தான் கிருஷ்ணர் பரிந்துரைக்கிறார். அதான் ச புத்திமான். யார் ஒருத்தர் அந்த மாதிரி செயல்படுறாங்க, யாரால அப்படிப்பட்ட செயல்களை பார்க்க முடியும்?
Who can understand such work? ச புத்திமான் மனுஷேஷு. In the human society, he is very intelligent.
யாரால அப்படிப்பட்ட செயல்களை புரிந்து கொள்ள முடியுதோ அப்படிப்பட்டவர் ச புத்திமான் மனுஷேஷு, மனித சமுதாயத்தில் மிகப்பெரிய புத்திசாலி.
Otherwise, sometimes bhakti, the devotional service of the Lord.
அவன் மிகப்பெரிய புத்திசாலி. அப்படி இல்லனா சில சமயத்துல பக்தி ஆனது, அதாவது பகவானுக்கான பக்தி தொண்டானது.
Just like I give you a crude example. Just like a boy, he is flying kite and he is moving his reel containing the thread.
ஒரு பண்பற்ற உதாரணம் நான் கொடுக்கிறேன். ஒரு சிறுவன் அவன் பட்டம் விட்டு விளையாண்டுட்டு இருக்கான். அவன் நூல் சுட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த நூல் கண்ட வந்து அவன் சுத்திக்கிட்டே இருக்கான்.
Now from a distant place you will find that he is moving in thread, but moving his reel, but sometimes moving his reel is getting down the kite.
தூரத்துல இருந்து நாம பார்க்கும்போது அவனுடைய அந்த நூல் கண்ட சுத்தும்போது அந்த பட்டம் கீழே வர மாதிரி தெரியும்.
And moving his reel, he is getting higher and higher the kite.
ஆனா அவனுடைய அந்த நூல் கண்ட சுத்த சுத்த அவனுடைய பட்டம் மேல மேல போகிறது.
So from distance place we can see that there is moving of the wheel, but the action is different.
அதனால தூரத்துல இருந்து நம்மால அந்த நூல் கண்டு சுத்துறதுன்றத பார்க்க முடியுது, ஆனா அதனுடைய செயல்கள் வேறுபட்டதா இருக்கு.
Similarly, simply by seeing the movement of a person, that he is also acting, that is not final judgment.
அதே மாதிரி ஒரு நபரோட செயல்களை மட்டுமே கவனிச்சுட்டு அவரும் செயல்படுறார் அப்படின்னு நம்ம இறுதி தீர்வை சொல்லிட முடியாது.
We have to see what sort of acting is doing. He is acting in Krishna consciousness. If we can see a person is acting in Krishna consciousness, then we can understand that he is free from the reaction.
என்ன மாதிரியான செயல்கள் அவன் ஈடுபடுறான்றத நம்ம பார்க்கணும். இப்ப அவன் கிருஷ்ண உணர்வுல செயல்படுறான் அப்படின்னா, நம்ம அந்த நபர் கிருஷ்ண உணர்வுல செயல்படுறத பார்த்தோம் அப்படின்னா, அப்ப நம்ம என்ன புரிந்து கொள்ளணும்னா அவர் விளைவுகள்ல இருந்து விடுபட்டு இருக்கார்.
And if he is not acting Krishna consciousness, but externally, from our material estimation, we can see that he is doing very good work.
ஆனால் வெளித்தோற்றத்தில் அவன் கிருஷ்ண உணர்வில் செயல்படலை. அவன் பௌதிகமான ஒரு கணக்கின்படி அவன் ரொம்ப நல்லா செயல்பட்டுருக்கான், நல்ல வேலைகள்
செய்கிறான். It is not possible for me to fight with my relative's brother.
அவன் நல்ல வேலை செய்கிறான் அர்ஜுனனு மாதிரி. ஆரம்பத்தில் அர்ஜுன சண்டை போட மறுத்தான். என்ன தரமே கிருஷ்ணா, என்னுடைய உறவினர்கள் என்னுடைய சகோதரர்கள் கூட சண்டை போடுறது சாத்தியம் இல்லைன்ட்டான்.
I am not going to fight. But this is some material estimation. This conclusion, this decision of Arjuna is very good.
நான் சண்டை போட மாட்டேன்றான். இப்போ பௌதிக கணக்கின்படி இந்த முடிவானது, அர்ஜுனுடைய இந்த முடிவு ரொம்ப நல்லது, அருமையானது.
Materially, from material standpoint of view, that he is not going to commit non-violence. He is non-violence. He is very good man.
அதனால பௌதிக பார்வையில் அவன் வந்து எந்த ஒரு வன்முறையிலையும் ஈடுபட போறதில்லை. அவன் வந்து அஹிம்சாவாதியா இருக்கான், ரொம்ப நல்லவன்.
பட் ஃப்ரம் ஸ்பிரிச்சுவல் பாயிண்ட் ஆஃப் வியூ இட் இஸ் நாட் சோ.
ஆனால் ஆன்மீக பார்வையில் அது அப்படி அல்ல.
ஃப்ரம் ஸ்பிரிச்சுவல் பாயிண்ட் ஆஃப் வியூ இட் இஸ் நாட் சோ.
ஆன்மீக பார்வையில் அது அப்படிப்பட்டது அல்ல.
ஒன் ஹஸ் டு see simply by external feature that one is working and one is not working, that return, what is the standard of one.
அதனால நம்ம அதை கவனிக்கணும். வெளித்தோட்டத்தில் ஒருத்தன் செயல்படுறான், ஒருத்தன் செயல்படாமல் இருக்கான், அதை நம்மால் முடிவு பண்ண முடியாது. செயல்படுறதோட தரம் என்ன?
What consciousness is worth? If he is working in material consciousness, then he is being bound up. However good may be that work, he is being bound up.
எந்த உணர்வுக்கு கீழே அவன் செயல்பட்டு இருக்கான், அவன் வந்து பௌதிக உணர்வில் செயல்படுறான் அப்படின்னா அவன் பந்தப்படுறான். அந்த வேலை எவ்வளவுதான் மிக சிறப்பாக அவன் செய்திருந்தாலுமே கூட அவன்
பந்தப்படுறான்.
இப்போ நல்லா செய்யப்பட்ட ஒரு பௌதிக செயல் பந்தப்படுத்துறது எது, அதை புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க.
குட் மெட்டீரியல் வார், சப்போஸ் யூ ஹவ் டன் மோஸ்ட் சேரிட்டபிள் வார், மினிஃபிசன்ட் வார், யூ ஹவ் ஸ்டார்டட் சோ மெனி
ஒரு நல்ல பௌதிகமான செயல். உதாரணத்துக்கு நீங்க நிறைய தானம் கொடுக்கக்கூடிய ஒரு செயலை செய்யறீங்க, உங்க தாராளமா செய்யறீங்க, நீங்க வந்து ஒரு பெரிய சமூக சேவை நிறுவனத்தை தொடங்கியிருக்கீங்க.
That's all right. This is from material estimation. These things are very good work, but you are being bound.
அதெல்லாம் சரி, பௌதிக மதிப்பின்படி இந்த செயல்கள் எல்லாம் ரொம்ப அருமையான செயல்கள், ஆனா நீங்க பந்தப்படுறீங்க.
You are being bound up. In which way you are being bound up? That these things are called punya karma, pious work. When you do pious work, you get four results. What are the four results?
நீங்க பந்தப்படுறீங்க. எந்த விதத்துல நீங்க பந்தப்படுறீங்க? இதெல்லாம் புண்ணிய கர்மான்னு அழைக்கப்படுது, புண்ணியமான செயல்கள். புண்ணியமான செயல்களுக்கு உங்களுக்கு நாலு விளைவுகள் இருக்கு.
ஜன்மா ஐஸ்வர்ய சுகஸ்ரீ, ஜன்மா ஐஸ்வர்ய சுகஸ்ரீ. இஃப் யூ டூ பயஸ் வர்க், யூ கேன் கெட் ரியாக்ஷன் இன் ஃபோர் வேஸ்.
ஜன்ம ஐஸ்வர்ய ஸ்ருதஸ்ரீ, நீங்க புண்ணியமான செயல்களை செய்தீங்கன்னா நான்கு விதமான பலன்களை அடையலாம்.
யூ கேன் கெட் யுவர் பர்த் இன் எ வெரி நைஸ் ஃபேமிலி.
உங்களுடைய பிறவிய ஒரு நல்ல குடும்பத்தில் நீங்க எடுக்கலாம்.
Just like in the family of a Brahmin, in the family of a rich man, for pious work one can get janma.
உதாரணத்துக்கு ஒரு பிராமண குடும்பத்தில், ஒரு செல்வந்தருடைய குடும்பத்தில் புண்ணிய செயல்களுக்காக நீங்க இந்த ஜென்மத்தை அடையலாம்.
And aishwarya, aishwarya means you can become very rich man by pious work.
அடுத்து ஐஸ்வர்யா, நீங்க புண்ணியமான செயல்களில் ஈடுபடுறதால நீங்க மிகப்பெரிய செல்வந்தர் ஆகலாம்.
ஜன்மைஸ்வர்யா
ஸ்ருதா, ஸ்ருதா அப்படின்னா நீங்க ஒரு பெரிய கற்றறிந்த அறிஞர் ஆகலாம்.
These are the results of pious ones.
இவைகள்லாம் புண்ணிய செயல்களோட விளைவுகள்.
ஜன்மாயஸ்வர்ய சுதாஸ் அண்ட் ஸ்ரீ யூ கேன் பிகம் வெரி பியூட்டிஃபுல்.
ஜன்மாயஸ்வர்யா சுத்ரா ஸ்ரீ, மேலும் புண்ணிய செயல்களால நீங்க மிக அழகானவரா இருக்கலாம்.
These are the results of pious ones.
இதெல்லாம் புண்ணிய செயல்களுடைய விளைவுகள்.
Similarly, just the opposite. If you do vicious work, then you have to go to the lower class family or even the animal family, lower class bird.
அதே மாதிரி அதுக்கு நேர் மாறா பாவ செயல்களில் ஈடுபட்டீங்கன்னா அப்ப நீங்க ஒரு தாழ்ந்த குடும்பத்தில் பிறவி எடுக்கணும். என்ன சொல்லணும்னா மிருகமா கூட நீங்க பிறவி எடுக்க வேண்டியிருக்கும்.
Become a fool, illiterate, and become not very good looking, so many things. That these are the reaction of pious and vicious one.
அல்லது நீங்க ஒரு முட்டாள் ஆகலாம், அல்லது படிப்பறிவு இல்லாதவனா இருக்கலாம், பார்க்கறதுக்கு அழகா இல்லாதவனா இருக்கலாம், இந்த மாதிரி பல விஷயங்கள். அதனால இவைகள்லாம் புண்ணிய செயல்கள் பாவ செயல்களுடைய விளைவுகள்.
Now, taking it for granted that I am doing all pious work, that's all right.
சரி, இப்ப வந்து நான் வெறும் புண்ணிய செயல்களை மட்டுமே செய்யறேன்னு வைங்க, அதெல்லாம் சரிதான்.
And I am getting my birth in a very rich family or very pure family, just like Brahmin family or something like that.
என்னுடைய பிறப்பானது ஒரு நல்ல தூய்மையான ஒரு நல்ல செல்வந்த குடும்பத்தில் அல்லது ஒரு பிராமண குடும்பம் மாதிரி எனக்கு வாய்ப்பு கிடைக்குது.
I am getting myself very good education. I am very beautiful to see. And I am very rich man. All these.
எனக்கு ஒரு நல்ல கல்வி கிடைக்குது. நான் பார்க்கறதுக்கு அழகா இருக்கேன். ஒரு பெரிய செல்வந்தனா இருக்கேன். இதெல்லாம் எனக்கு கிடைக்குது.
But this, our point is that suppose if you are rich man, suppose if you are very learned man, but you are not free from the stringent laws of material world.
ஆனால் நம்முடைய கருத்து என்ன அப்படின்னா, நீங்க ஒரு அழகானவரா இருக்கீங்க, அல்லது ஒரு செல்வந்தனா இருக்கீங்க, ஒரு கற்றறிந்தவனா இருக்கீங்க, ஆனா நீங்க இந்த ஜட இயற்கையினுடைய கண்டிப்பான இந்த சட்டத்தில இருந்து விடுபட்டவர் கிடையாது.
The whole point of vision should be targeted there. That I am not going to be under the stricture of this material world.
இப்ப நம்மளுடைய மொத்த பார்வையும் எதுல நிலைநிறுத்தப்படணும்னா, நான் இந்த ஜட உலகத்தோட இந்த சட்டத்துக்குள்ள சிக்கொண்டு இருக்க மாட்டேன்றதுல.
If we miss that point, then we shall be captivated by this aristocratic family or good education or beautiful body or richness.
இப்ப அந்த விஷயத்தை நம்ம தவற விட்டுட்டோம் அப்படின்னா, ஒரு நல்ல பிராமண குடும்பம் அல்லது ஒரு கல்வி அல்லது அழகு அல்லது செல்வம் இதுல நம்ம மயங்கிடுவோம்.
One should understand that in spite of having all these facilities of material life, I am not free from four things. Janma, mrityu, jara, vyadhi.
ஒருத்தன் என்ன புரிந்து கொள்ளணும்னா, இந்த எல்லா வசதிகள் இந்த பௌதிக வாழ்க்கையில இருந்தும் கூட நான் நாலு விஷயங்கள்ல இருந்து விடுபட்டவனா இல்ல, அது ஜன்மா மிருத்யு ஜரா வியாதி.
ஜன்மா மிருத்யு ஜரா வியாதி. I am not free from for these things, material laws of nature.
ஜட இயற்கையினுடைய இந்த நான்கு விஷயங்களான ஜன்மா மிருத்யு ஜரா வியாதியிலிருந்து நான் விடுபட்டவன் அல்ல.
What is that? I am not free from repeated births and death. I am not free from old age. I am not free from disease.
அது என்னன்னா, நான் திரும்ப திரும்ப வரக்கூடிய அந்த பிறப்பு இறப்புல இருந்து விடுபடலை, நான் வயோதிகத்தில இருந்து விடுபடலை, நான் வியாதியிலிருந்து
விடுபடலை. அதனாலதான்
கிருஷ்ணரே பகவத்கீதையில அர்ஜுனனுக்கு பரிந்துரைக்கிறார், ஆ பிரம்மா புவனாலோக புனராவர்த்தின அர்ஜுனா, எனது அருமை அர்ஜுனா, இருக்கிறதுல உயர்ந்த லோகமான பிரம்மலோகம் வரைக்கும் நீ போனாலும்,
where there is long duration of life, and all other enjoyments. There are thousands and thousands times better than enjoyment here.
அங்க நீண்ட ஆயுட்காலம் இருக்கு, எல்லா வகையான இன்பங்களும் இருக்கு. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான முறை இங்கே காட்டிலும் சிறந்த இன்பம் அங்கே இருக்கு.
பட் ஸ்டில் ஆபிரம்மம் புவனால் லோகான் புனராவர்த்தன சார் தென் யூ ஹேவ் டு கம் அகைன்.
ஆனாலும் ஆபிரம்மா புவனால் லோகா புனராவர்த்தன அர்ஜுனா, ஆனால் மறுபடியும் நீ இங்க வந்தாகணும்.
தி ரிபிடேஷன் ஆஃப் பர்த் அண்ட் டெத் இஸ் தேர்.
பிறப்பு இறப்பு என்ற அந்த சுழற்சி அங்கேயும் இருக்கு.
Therefore your aim should be madha jagatyana nivartante tad bhava paramamama. You have to go back to my planet, my kingdom. That will make you perfect.
அதனால தான் உன்னுடைய குறிக்கோள் யத்கத்வானா நிவர்த்தந்த தத்தாம பரமமம. நீ என்னுடைய லோகத்துக்கு திரும்பி வரணும், என்னுடைய ராஜாங்கத்துக்கு வரணும். அதுதான் உன்னை பக்குவமாக்குன்றார்.
So this work, good work or bad work, from the material point of view, maybe superficially very good. But what? How long I shall remain a rich man?
அதனால பௌதிக பார்வையில நல்ல செயலோ கெட்ட செயலோ மேலோட்டமா அது எப்படி வேணா இருக்கலாம், நல்லதோ கெட்டதோ. ஆனா எவ்வளவு நாள் நான் செல்வந்தனா இருக்க போறேன்?
How long I shall remain a beautiful man? This is not my permanent life.
எவ்வளவு காலத்துக்கு நான் அழகானவனா இருந்துட்டு போறேன்? இது என்னுடைய நிரந்தரமான வாழ்க்கை இல்லையே.
Suppose if my life is for 100 years, I can be remain a rich man, I can remain a learned man, I can remain a rich man, beautiful man, say for 50 years, 60 years, 100 years. But your life is not for 100 years or 60 years or thousands years or millions of years. You are eternal.
இப்ப நான் ஒரு 100 வருஷம் வாழ போறேன்னா, நான் ஒரு செல்வந்தனா இருக்கலாம், ஒரு படித்தவனா இருக்கலாம், ஒரு அழகானவனா இருக்கலாம். ஒரு 50 வருஷம் அல்லது 60 வருஷம் அல்லது 100 வருஷம்னே கூட வைங்க. ஆனா என்னுடைய வாழ்க்கை இந்த 100 வருஷம் இல்லை, 60 வருஷம் இல்லை, அல்லது 1000 வருஷம் இல்லை, அல்லது கோடி வருஷம் இல்லை. நீ நித்தியமானவன்.
You have to attain your eternal life. That is the whole problem.
நீ உன்னுடைய நித்தியமான வாழ்க்கை அடையணும், அதுதான் மொத்த பிரச்சனையுமே.
That problem you have to solve. That problem can be solved when you are Krishna conscious.
அதனால நீ அந்த பிரச்சனையை தீர்க்கணும். அந்த பிரச்சனையை எப்ப தீர்க்க முடியும்னா, நீ கிருஷ்ண உணர்வுல இருக்கும்போது.
So that by Krishna conscious, when you leave this body, you will no more have to come to this material world and accept this material body or suffer and enjoy thereof.
அதனால கிருஷ்ண உணர்வோட நீ இந்த உடலை விட்ட அப்படின்னா, அப்போ அதுக்கப்புறம் நீ மறுபடியும் இந்த பௌதிக உலகத்துக்கு வர வேண்டியதில்லை, பௌதிக உடலை ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை, இங்கே இன்பப்படவோ துன்பப்படவோ வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் இதுதான் கருத்தை. இந்த கருத்தானது ஒரு சாதாரண மனிதனுக்கு மிக கடினமானது, ஆனால் இதுதான் கருத்து. மொத்தத்தில் என்னுடைய பௌதிக இருப்பை நான் தவிர்க்கணும், அதுதான் கருத்து.
It is not the question of improving my material condition. That is not the solution.
என்னுடைய பௌதிக சூழ்நிலையை முன்னேற்றிக் கொள்றதுன்ற கேள்விக்கே இடம் இல்லை, அது தீர்வே கிடையாது.
If I just like in a prison house, if you want to improve your condition, you become a very good prisoner and the government gives you A class status.
உதாரணத்துக்கு நீ சிறைச்சாலையில் இருக்க, உன்னுடைய சூழ்நிலையை உயர்த்திக் கொள்ளணும்னு நீ விரும்புற, நீ வந்து ஒரு நல்ல சிறை கைதி ஆகுற, அரசாங்கம் உன்னை A கிளாஸ்ல வைக்கிறாங்க.
There are three classes of status in prison life. Some are suffering the prison life in the A class status. Some of them are suffering in the B class status. There are also classes.
அந்த சிறை வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா மூன்று வகையான பிரிவுகள் இருக்கு. சில பேர் ஏ பிரிவில் துன்பப்படுறாங்க, சில பேர் பி பிரிவில் துன்பப்படுறாங்க, அங்கேயும் இந்த பிரிவுகள்லாம் இருக்கு. ஒரு அரசியல்வாதிய சிறையில் அடைக்கிறாங்க அப்படின்னா, அப்போ அவருக்கு அந்த ஏ பிரிவு சிறையில் அடைப்பாங்க.
பட் A sane man should not be satisfied by becoming an A-class prisoner.
ஆனால் ஒரு புத்திசாலித்தனமானவன் தன்னை ஏ பிரிவு கைதி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி தனக்குள்ள திருப்தி அடைந்து கொள்ளக்கூடாது.
A-class prisoners. So we are in this material world. Some of us are in the A-class prisoners, some of us are B-class prisoners, some of us are C-class prisoners.
அதனால் நம்ம எல்லாரும் இந்த பௌதிக உலகத்தில் சில பேர் ஏ பிரிவு கைதியாக இருக்கும், சில பேர் பி பிரிவு கைதியாக இருக்கும், சில பேர் சி பிரிவு கைதியாக இருக்கும்.
ஸோ டு பிகம் an A-class prisoner from C-class prisoner is not the solution of our problem.
அதனால் சி பிரிவு கைதியிலிருந்து ஏ பிரிவு கைதி ஆகிறதுன்றது நம்முடைய பிரச்சனைக்கு தீர்வு கிடையாது.
The problem should be solved. That let me become completely free from the prison life.
பிரச்சனை எப்ப தீரும் அப்படினா, எப்ப நான் முழுக்க சுதந்திரமாகறனோ, எப்ப இந்த சிறை வாழ்க்கையில இருந்து விடுபடுறனோ அதுதான்.
That is the whole problem.
அதுதான் மொத்த பிரச்சனையுமே.
கர்மணி அகர்மா ஜாபசே அகர்மணி ஜா கர்மா ச புத்திமான் மனுஷேசு ச ஜிக்தா கிருஷ்ண கர்மக்கு. Anyone who can understand the process of karma, the process of work in this way, is the most intelligent person in this world.
யார் ஒருத்தர் கர்மாவோட வழிமுறையை, செயல்களோட இந்த வழிமுறையை இவ்விதத்தில் புரிந்து கொள்றாரோ அவர் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய புத்திசாலி.
Most intelligent person. Not that a person who has passed MA PhD examination from the university of any country.
மிகப்பெரிய பல்கலைக்கழகத்தில் எம்ஏ பிஹெச்டி எல்லாம் தேர்வில் தேர்ச்சி பெற்று நாட்டுக்காக அர்ப்பணிக்கக்கூடிய ஒருத்தர் மிகப்பெரிய புத்திசாலி அல்ல.
The person who understands this problem of life, he is the most intelligent.
வாழ்க்கையினுடைய பிரச்சனைகள் என்னன்றத யார் ஒருத்தர் புரிந்து கொள்றாரோ அவர் தான் மிகப்பெரிய புத்திசாலி.
That we should learn. He is the most intelligent.
அதை தான் நம்ம கற்றுக்கொள்ளணும். அவன் தான் மிகப்பெரிய புத்திசாலி.
யஸ்ய சர்வே சமாரம்பா காம சங்கல்ப வர்ஜிதா ஜ்ஞானாக்னி தக்த கர்மாணம் தமாஹு பண்டிதா விபா. பண்டிதா, பண்டிதா மீன்ஸ் லேர்னர்.
பண்டிதா, பண்டிதன் அப்படின்னா கற்றறிந்தவன்.
புதா மீன்ஸ் ஒன் ஹூ இஸ் வெல் வர்ஸ்ட், இஸ் கால்ட் புதா.
புத்தா அப்படின்னா கல்வியில் தேர்ச்சி பெற்றவன்.
புத்தா திஸ் வெரி சார் ஹீல் ஃபைண்ட் இன் அனதர் பிளேஸ் ஆஃப் பகவத் கீதா இன் தி 10th சாப்டர். புத்தா பாவ சமன்விதா.
இந்த புத்தா அப்படின்ற இந்த வார்த்தையானது பகவத் கீதையில இன்னொரு இடத்துல 10th அத்தியாயத்தில் நீங்க பார்க்கலாம். புத்தா பாவ சமன்விதா.
அஹம் சர்வஸ்ய பிரபவ மத்த சர்வம் பிரவர்த்ததே இதி மத்யா பஜந்தே மாம புதா பாவ சமன்விதா. தட் புதா இஸ் ஃபைன்.
இங்க நீங்க அந்த புத்தான்ற வார்த்தையை பார்க்கலாம்.
இது 10th சாப்டர்.
இது 10th அத்தியாயத்துல இருக்கு.
அண்ட் தி சேம் புதா பண்டிதா, பண்டிதான் புதா. பண்டிதா அகார்டிங் டு பகவத் கீதா பண்டித், பண்டித் மீன்ஸ் லேர்ன்ட் மேன், தி சான்ஸ்கிரிட் வார்த்தை.
பண்டிதா மற்றும் புத்தா, பண்டிதா அப்படின்றது பகவத்கீதையின் படி பண்டிதன் அப்படின்னா கற்றறிந்தவன், அது சமஸ்கிருத வார்த்தை.
பண்டித் மீன்ஸ் அண்ட் புதா இஸ் வெல் வர்ஸ்.
மற்றும் புதான்றவர் நன்கு தேர்ச்சி பெற்றவர்.
நவ ஹூ இஸ் வெல் வர்ஸ் அண்ட் ஹூ இஸ் பண்டித்.
இப்போ யாரு கற்றறிந்தவர், யாரு நன்கு தேர்ச்சி பெற்றவர்?
எ வெரி லேர்ன்ட் மேன் ஃப்ரம் பை அகாடமிக் எஜுகேஷன் மே நாட் பி
கற்றறிந்தவன் அப்படின்னா கல்வித்துறையில பெரிய பட்டம் பெற்ற ஒரு கற்றறிந்தவன் பகவத்கீதையின் பார்வையில கற்றறிந்தவனா அறியப்படாம போகலாம்.
பகவத்கீதா said, he is the learned man who can see everyone on the equal footing, equal level.
பகவத்கீதை என்ன சொல்லுதுன்னா, கற்றறிந்தவன் அப்படின்னா யார் ஒருத்தர் எல்லோரையும் சமநிலையில பார்க்க முடியுமோ அவன் தான்.
வித்யா வினய சம்பன்னி பிராமணி கவி ஹஸ்தினி சுனிதேச்ச சபாகேச்ச பண்டிதா சமதரிசன். a Pandita. Pandita can see. Pandit means a learned man can see that here is a learned Brahmin.
ஒரு பண்டிதன் கற்றறிந்தவன் இங்கே ஒரு பிராமணன் இருக்கான்றத அவனால பார்க்க முடியும்.
In India, according to Vedic civilization, a learned Brahmin is considered to be the topmost man in human society.
இந்தியாவில் வேத நாகரிகத்தின்படி கற்றறிந்த பிராமணன் மனித சமுதாயத்தில் மிக உயர்ந்தவனாக கருதப்படுறான்.
So therefore, he is taking the example that if here is a very learned Brahmin, Vidya Vinaya Sampanni Brahman.
அதனாலதான் இங்க அதை உதாரணமா எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு. அவன் பிராமண கற்றறிந்தவன் வித்யா வினய சம்பன் பிராமணே.
நாட் ஓன்லி ஹீஸ் பிராமின் பட் ஹீஸ் வெரி ஜென்டில். வித்யா மீன்ஸ் வாட் இஸ் தி ரிசல்ட் ஆஃப் வித்யா? எஜுகேஷன் மீன்ஸ் ஒன் பிகம்ஸ் ஜென்டில்மேன்.
அவன் வெறும் பிராமணா மட்டும் அல்ல, அவன் மிக பண்புள்ளவனா இருக்கான். வித்யா அப்படின்னாவே வித்யாவினுடைய பலன் என்ன? கல்வி அப்படின்னாவே அவன் பண்புள்ளவனா ஆகணும்.
That is the result of Vidya.
அதுதான் வித்யாவோட பலன்.
If one is not a gentleman, then his learning is not accepted according to the Vedic result.
இப்ப ஒருத்தன் பண்புள்ளவனா இல்லை அப்படின்னா அவனுடைய கல்வி வேத இலக்கியங்கள் படி ஏற்றுக்கொள்ளப்படுறதில்லை.
So Pandita means that one he is learned and gentle.
அதனால பண்டிதா அப்படின்னா யாரோ ஒருத்தன் கற்றறிந்தவனும் பண்புள்ளவனுமா இருக்கானோ அவன்.
So another Pandit says Vidya Vinaya Sampanni, a Brahmin, learned and gentle. Vidya Vinaya Sampanni, Brahmani, Gobi and a cow. Vidya Vinaya Sampanni, Gobi and an elephant. And Sapake, Sapake cha Suni cheta.
அதனால வித்யா வினய சம்பன் பிராமண, ஒரு கற்றறிந்த பண்புள்ள வித்யா வினய சம்பன் பிராமண கவி, ஒரு பசு, ஒரு யானை. சபாக சசுனி.
சபாக means there is a class, a man who eats dog.
சபாக அப்படின்னா நாயை உண்ணக்கூடிய வகையை சார்ந்தவர்கள்.
They are counted among the lower class in India.
அவர்களை இந்தியாவில் தாழ்ந்த பிரிவினர்களில் ஒருத்தரா கருதப்படுது.
அப்படின்னா
நாய். நாயும் கூட சமுதாயத்தில் ஒரு நல்ல மிருகமா எடுத்துக்கொள்ளப்படுறதில்ல.
பட் எ பண்டிதா ஐதர் எ டாக், ஐதர் எ காவ், ஐதர் அன் எலிஃபென்ட், ஐதர் a dog eater or a learned Brahmin, he sees all of them on the same level. That is Pandita.
Ana ஒரு பண்டிதன்னா ஒரு நாயா இருக்கட்டும், ஒரு பசுவா இருக்கட்டும், அல்லது ஒரு யானையா இருக்கட்டும், அல்லது ஒரு நாயை உண்ணக்கூடியவனா இருக்கட்டும், அல்லது ஒரு கற்றறிந்த பிராமணனா இருக்கட்டும், அவன் எல்லாத்தையும் சமநிலையில பார்க்கிறான். அவன் தான் பண்டிதன்.
Why he sees on the same level? Do you mean to say that a learned Brahmin, a high class Brahmin, he is just like as good as a dog? No.
ஏன் அவர் சமநிலையில பார்க்கிறார்? ஒரு கற்றறிந்த பண்டிதனும் ஒரு நாயும் ஒரே நிலையில இருக்குன்னு அர்த்தமா? இல்ல. A
learned Brahmin is not as good as a dog. But how then the Pandita sees on the equal footing? Because he does not see on the skin, but he sees on the spirit. Therefore, he is Pandita.
அந்த கற்றறிந்த பண்டிதன் அந்த நாயை போலன்றது அர்த்தம் அல்ல. ஆனா அந்த பண்டிதன் எப்படி சமமான பார்வையில பார்க்கறான் அப்படின்னா, ஏன்னா அவன் வெறும் தோலை பார்க்காம உள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவை பார்க்கறான். அதனாலதான் அவன் பண்டிதன்.
One who has learned this art to see any living being, only the spirit, he sees that here is a living being. He is a spiritual spark, he is a spirit soul, but he has got a different body on.
யாரோ ஒருத்தனுக்கு இந்த கலை தெரிஞ்சிருக்கோ அவன் எந்த உயிர்வாளியை பார்த்தாலும் இங்க ஆத்மா இருக்கு, இது ஒரு உயிர்வாளி, இவன் ஒரு ஆன்மீக பொறி, இவன் ஒரு ஆத்மா, இவர்களுக்கு உடல் மட்டும்தான் வெவ்வேறா இருக்கு அப்படின்றத
புரிஞ்சுக்கிறான்.
பகவத்கீதையில என்ன சொல்லப்பட்டிருக்கு, வாசாம்சு ஜீர்ணானி, இந்த உடல் என்றது ஒரு உடை மாதிரி.
சப்போஸ் வெரி லேர்னட் மேன் ஹஸ் கம் இன் எ சேவி ட்ரெஸ், டு யூ திங்க் தட் ஹி ஷுட் பீ ரிகார்டட்? இட் இஸ் நோன் ஆஃப் கோர்ஸ்.
இப்போ தெரிந்த ஒருத்தர், நல்ல கற்றறிந்தவர், ஒரு அருவறுப்பான உடையை உடுத்திட்டு இங்க வர்றாரு அப்படின்னா அவரை நாம அவமரியாதை செய்யணும்னு நினைக்கிறீங்களா?
ஜஸ்ட் லைக் அவர் திஸ் சன்னியாசி ட்ரெஸ், இட் இஸ் நாட் வெரி காஸ்ட்லி ட்ரெஸ்.
இப்ப என்னோட இந்த சன்னியாசி உடை கூட ரொம்ப விலை மதிப்பான உடை அல்ல.
இட் இஸ் லாயன் கிளாத், இட் இஸ் வெரி சீப். பட் சம்டைம்ஸ் பீப்புள் மிஸ்அண்டர்ஸ்டாண்ட் தட் ஹியர் இஸ் எ பிகர்.
இது மிக எளிமையான ஒரு மலிவான உடைதான். சில சமயத்துல மக்கள் அதை தவறா புரிஞ்சுக்கிறாங்க, பிச்சைக்காரங்க
வந்திருக்காங்கன்னு.
சில சமயத்துல நமக்கு மரியாதை செலுத்துறாங்க. அதனால வெறும் உடைகளை வச்சு உயிர்வாளிகளை நம்ம பார்க்க கூடாது.
In the estimation of the society, a lower class man or a very high class man or a cow, but we shall see that here is a spirit soul.
அவர் நாயா இருக்கலாம் அல்லது சமுதாயத்தின் மதிப்பின்படி அவர் தாழ்ந்த மனிதனா இருக்கலாம் அல்லது உயர்தரமான மனிதனா இருக்கலாம் அல்லது ஒரு பசுவா இருக்கலாம். ஆனா நம்ம இங்க ஆத்மா இருக்கு அப்படின்றதான் பார்க்கணும்.
Anyone who can understand the spiritual vision of life, he is Parmita, he is Parmita.
வாழ்க்கையினுடைய இந்த ஆன்மீக பார்வையை யார் ஒருத்தரால புரிந்து கொள்ள முடியுதோ அவன்தான் பண்டிதன்.
And according to Chanakya Pandit, Chanakya, he was a great politician, and he says that what is the standard of education?
சாணக்கிய பண்டிதரோட கருத்தின்படி, சாணக்கிய ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி, அவர் சொல்றார் கல்வியினுடைய தரம் என்ன?
Standard of education. Now he has given very nice three words for standard of education. Who is perfect in education? He says
தரமான கல்வி அப்படின்றது இப்போ ரொம்ப அழகா அவர் சொல்றார். மூன்று வார்த்தைகள்ல கல்வியினுடைய தரம்னா இந்த மூன்று வார்த்தைகள்ல அவர் பக்குவமான கல்வி பெற்றவர் யாருன்றத சொல்றார்.
மாத்ரிபத் பரதாரேஷு பரதர்பேஷு லோஸ்தவாத் ஆத்மவத் சர்வபூதேஷு ஜா பஷ்யதி சா பண்டிதா. பண்டிதா, திஸ் பண்டிதா, திஸ் பண்டிதா, எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் பண்டிதா.
இதுதான் பண்டிதனுக்கான விளக்கம்.
பண்டிதா மாத்ரிபத் பரதாரேஷு, ஹி இஸ் தி லேர்னட் மேன் ஹூ சீஸ் ஆல் வுமன் ஆஸ் இஸ் மாதர். Except one's married wife, one should see every woman as his mom.
இப்போ பண்டிதன்றவன் யாரு? மாத்ரிபத் பரதாரேஷு, பண்டிதன்றவன் கற்றறிந்தவனானவன், எல்லா பெண்களையும் தன்னுடைய தாயா பார்க்கக்கூடியவன். தனது திருமணமான மனைவியை தவிர ஒருத்தன் மற்ற எல்லா பெண்களையும் தாயா பார்க்கணும்.
மாத்ரிபாத், மாத்ரி மீன்ஸ் மாதர், பாத் மீன்ஸ் ஜஸ்ட் லைக் மாத்ரிபாத் பரதாரிசு, பரதரிசு, பரதாரிசு மீன்ஸ் ஆதர் வுமன் எக்ஸெப்ட் ஒன்ஸ் ஓன் வைஃப், மேரிட் வைஃப்.
மாத்ரிபாத், மாத்ரி அப்படின்னா தாய், வத் அப்படின்னா தாயை போல. மாத்ரிபாத் பரதாரேஷு, பரதாரேஷு அப்படின்னா மற்ற பெண்கள்லாம், அதாவது தனக்கு திருமணமான மனைவியை தவிர.
மாத்ரிபாத் பரதாரேஷு பரதர்பேஷு லோஸ்தவா அண்ட் ஆதர்ஸ் ப்ராப்பர்ட்டி சுட் பி accepted just like refuse garbage in the street.
மாத்ரிபத் பரதாரேஷு பரதாரேஷு லோஸ்த்ரவத், மற்றவர்களுடைய சொத்து எல்லாம் வீதியில கிடக்கக்கூடிய ஒதுக்கப்பட்ட ஒரு குப்பை மாதிரி ஏற்றுக்கொள்ளணும்.
Just like we don't care for all the garbage.
எப்படி இந்த எல்லா குப்பைகளும் பார்க்கும்போது நாம அத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படுறது இல்லையோ?
Simply if others money or others property is there, sometimes we hanker.
மற்றவர்களுடைய பணமோ அல்லது மற்றவர்களுடைய சொத்தோ இருந்ததுன்னா சில சமயத்துல நாம அதுக்காக ஏங்குறோம். ஆனால் நம்ம எப்படி நினைக்கணும், ஓ இதெல்லாம் அபத்தமானது, இதெல்லாம் குப்பை மாதிரி அப்படின்னு நம்ம நினைக்கணும். மேலும் லோஸ்ட்ர அப்படின்னா இந்த கூழாங்கற்கள். இந்த கற்கள் வந்து பாத்தீங்கன்னா வீதிகளில் நிறைய கிடக்கும், யாருமே அதை பத்தி கவலைப்படுறதே கிடையாது.
Similarly, if others' money is thrown over the street, nobody, he should not care. He should not tell him, oh, there is some money, let me take.
அதே மாதிரி மற்றவர்களுடைய பணம் வீதியில் தூக்கி போடப்பட்டிருந்தா நம்ம அதை பற்றி கவலைப்படக்கூடாது. நம்ம அதை போய் ஓ இங்கே கொஞ்சம் பணம் இருக்கு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது.
The Mahatmat Paradayasu Paradarpesu Vastava Atava Sarubhuteshu and he should see everyone. This Asava Sarubhuteshu was preached by Lord Buddha. This philosophy.
அதனால மாத்ருவத் பரதாரேஷு பரதாரேஷு லோஸ்த்ரவாஸ் ஆத்மாவ சர்வபூதேஷு. மேலும் அவன் எல்லாரையும் எப்படி பார்க்கணும்னா இந்த ஆத்மாவத் சர்வபூதேஷுன்ற இந்த தத்துவமானது புத்தரால பிரச்சாரம் செய்யப்பட்டது.
This one philosophy was taught throughout the whole world by Lord Buddha.
புத்தரால உலகம் முழுக்க இந்த ஒரு தத்துவம் போதிக்கப்பட்டது.
There should be no animal kingdom. Atma sarvabhute. No living entity should be given suffer, even by words. That is real life.
அது என்னன்னா மிருக வதைகள் இருக்கக்கூடாதுன்றது. ஆத்மவத் சர்வபூதேஷு, எந்த உயிர்வாளிக்கும் துன்பம் இழைக்கப்படக்கூடாது வார்த்தையால கூட. அதுதான் உண்மையான வாழ்க்கை. யாரோ ஒருத்தருக்கு எப்படிப்பட்ட பார்வை கொண்ட ஒரு வாழ்க்கை இருக்கோ அவர் தான் கற்றறிந்தவர். அவர்தான் கற்றறிந்தவர். இந்த கல்வி தகுதியினால் இல்ல. யாரோ ஒருத்தர் பலேன பரிச்சயத்தை, கல்வி அப்படின்னா எப்படி புரிந்து கொள்ளப்படுதுன்னா எந்த அளவுக்கு ஒருத்தன் கல்வி பெற்றிருக்கான்றத அவனுடைய நடத்தையால அவனுடைய வாழ்க்கை பெற்ற அந்த பார்வையினால மதிப்பிடப்படுது, பட்டத்தால அல்ல.
Similarly, here also, the word Pandita, Pandita has been used.
ஆத்மவத் சர்வபூதேஷு ய பஷ்யதி ச பண்டிதா. அதே மாதிரி இங்கேயும் கூட அந்த பண்டிதா என்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு.
So I have just given you some explanation of Pandit from different angle of vision.
இப்போ பல்வேறு கோணத்திலிருந்து பண்டிதன் யாரு அப்படின்ற பல்வேறு விளக்கங்களை இதுவரைக்கும் நான் கொடுத்தேன்.
And Buddha also. Buddha. Then in the Bhagavad Gita you will find the definition of Buddha. Buddha means well-versed.
மேலும் புதாவும் கூட. பகவத் கீதையில புதாவுக்கான வரையறையை நீங்க பார்க்கலாம். புதா அப்படின்னா மிகவும் தேர்ச்சி பெற்றவர்.
Well-versed who has got studied lots of books of knowledge. He is called Buddha.
நன்கு தேர்ச்சி பெற்றவர் அப்படின்னா அவர் ஞானத்தின் பல்வேறு நிறைய புத்தகங்களை கற்றறிந்தவர். அவர் தான் புத்தான்னு அறியப்படுறார்.
Now everything, whatever we do, the ultimate proprietor is Krishna. That is Krishna.
இப்போ எல்லாமே நம்ம எதை செய்தாலும் இறுதி உரிமையாளர் கிருஷ்ணர் தான். அதுதான் கிருஷ்ண உணர்வு.
That is Gyanagni Dardha Karma. So, we can simply, just like in an office. In an office, so many people are working. Hundreds of people are working. Everyone is conscious that whatever we are acting, whatever profit we are making, that belongs to the proprietor.
உதாரணத்துக்கு ஒரு அலுவலகம் இருக்கு. அங்க நிறைய மக்கள் வேலை செய்யறாங்க, நூற்றுக்கணக்கான மக்கள் வேலை செய்யறாங்க. எல்லாருமே என்ன உணர்வோடு இருக்காங்கன்னா நம்ம என்னதான் செயல்பட்டாலும் என்னதான் நம்ம சம்பாதிச்சாலும் அது எல்லாமே உரிமையாளருக்கு சொந்தமானது. அப்ப அங்க அமைதி இருக்கும்.
As soon as the cashier thinks, oh, I have got so much money, I am the proprietor. Then whole trouble begins.
அந்த காசாளர் இப்ப என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, நான் தான் உரிமையாளர் நினைச்சிட்டார் அப்படின்னா உடனடியா எல்லா பிரச்சனையும் ஆரம்பமாயிடுது.
This consciousness, Krishna consciousness, if we understand that I am a very rich man, I have got so much bank balance, I can use it for my self-gratification, that is karma. That is karma dharma.
இந்த உணர்வு கிருஷ்ண உணர்வு. நம்ம நான் ஒரு பெரிய பணக்காரன், என்னிடத்துல வங்கியில் நிறைய பணம் இருக்கு, நான் என்னுடைய புலன் இன்பத்துக்காக ஈடுபடுத்தலாம் அப்படின்னு நினைச்சா அது காம, அது காமராக. ஆனா என்கிட்ட எது இருந்தாலும் அது கிருஷ்ணருக்கு சொந்தமானதுன்றத நம்ம புரிஞ்சிட்டு இருந்தோம்னா அப்ப நான் விடுதலை அடைந்த
நபராயிடுறேன். This is Krishna. You will have the same money under your custody. It doesn't matter. But as soon as you think that I am the proprietor of this wealth, then you are under the influence of mine.
அதே பணம் உன்னுடைய கட்டுப்பாட்டிலே இருந்தாலும் அது முக்கியமல்ல. ஆனா இந்த சொத்துக்கு நான் சொந்தக்காரன் நீ நினைச்ச உடனே மாயாவோட தாக்கத்துக்குள்ள நீ வந்துடுற.
And as soon as you think
கிருஷ்ணர் தான் இதுக்கான உரிமையாளர் என்றத நீ நினைச்சனா உடனடியா நீ விடுதலை
அடைந்தவனாயிடுறேன்.
யார் ஒருத்தன் அப்படி சிந்திக்கிறானோ, யார் ஒருத்தன் அப்படிப்பட்ட உணர்வுல நிலைபெற்று இருக்கானோ, பண்டிதா புதா, அவன்தான் கற்றறிந்தவன், அவன்தான் உண்மையிலேயே அறிவை வளர்த்து
கொண்டிருப்பவன்.
அதுதான் மொத்த வழிமுறையும். அவன் பண்டிதன் அறியப்படுறான். பண்டிதா அப்படின்னா விஷயங்களை உள்ளது உள்ளபடி தெரிந்து வைத்திருப்பவன், விஷயங்களை தவறா எடுத்துக்கொள்றவன் அல்ல.
So that consciousness has to be in whole, not only individual but also community wise, society wise, nation wise, all over the world, then there will be peace.
அதனால அந்த உணர்வு எழுப்பப்படணும். தனிப்பட்ட முறையில் மட்டும் அல்ல, ஆனால் ஜாதி அளவில், சமுதாய அளவில், நாட்டு அளவில், உலகம் முழுக்க எழுப்பப்படணும். அப்போ அமைதி இருக்கும். உனக்கு உண்மையான அமைதி
வேணும்னா of my countrymen, of my society, of my family. But that is a wrong concept.
நம்ம சமுதாய தொண்டனா தன்னலமற்றவர்களா இருக்கிறதுக்கு முயற்சிக்கிறோம். மேலும் நம்ம நம்முடைய நாட்டு மக்களோட நண்பனா, சமுதாயத்தின் நண்பனா, குடும்ப உறுப்பினர்களுடைய நண்பனா இருக்கிறதுக்கு முயற்சிக்கிறோம். அதெல்லாம் தவறான எண்ணங்கள்.
Real friend is Krishna. I can work on his behalf. How I can work? You try. If you actually want to do something good to your family, then you try to make all the members of your family Krishna conscious.
உண்மையான நண்பர் கிருஷ்ணர். நான் அவர் பேரில் செயல்பட முடியும். எப்படி செயல்படலாம்? நீங்க முயற்சி செய்து பாருங்க. உண்மையிலேயே நீங்க உங்களுடைய குடும்பத்துக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அப்ப உங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரையும் கிருஷ்ண உணர்வுக்கு கொண்டு வரதுக்கு முயற்சி செய்யுங்க.
Then your life will be successful.
அப்பதான் உங்களுடைய வாழ்க்கை வெற்றி அடையும்.
If you want to make them otherwise, without Krishna consciousness, then you will be serving, not serving, you will render them this service.
கிருஷ்ணா உணர்வு இல்லாம அப்ப நீங்க அவங்களுக்கு சேவை செய்துட்டு இருப்பீங்க, சேவை இல்ல நீங்க அவங்களுக்கு தீங்கு செய்வீங்க.
Because any knowledge will not help your wife or children. Any knowledge, any amount of knowledge will not help. His real problem, what is his real problem, we do not know.
ஏன்னா எந்த ஞானமோ உங்களுக்கு உதவி செய்யாது. உங்க மனைவிக்கோ அல்லது குழந்தைகளுக்கோ எவ்வளவு ஞானம் இருந்தாலும் அது உங்களுக்கு உதவி செய்யாது. உண்மையான பிரச்சனைக்கு அது உதவி செய்ய போறதில்ல. உண்மையான பிரச்சனை என்னன்றதே உங்களுக்கு தெரியலையே.
The real problem is that we do not know. The real problem is Janmamrityujaravyadhi.
உண்மையான பிரச்சனை உங்களுக்கு தெரியல, அது ஜன்மமிருத்யுஜராவியாதி.
The Bhagavad says பிதாநசஸ்யாத் ஜனனிநசஸ்யாத். One should not try to become father.
பாகவதம் என்ன சொல்லுதுன்னா, பிதா நசஸ்யா ஜனனி நசஸ்யா, ஒருத்தர் தந்தையாகிறதுக்கு முயற்சிக்க கூடாது.
One should not try to become mother. Why?
ஒருவர் தாயாகுவதற்கு முயற்சிக்க கூடாது. ஏன்?
நமோ சயஜத் சமுபீதமித்தம். One who is unable to save his children from the grip of material.
யார் ஒருத்தர் இந்த ஜட இயற்கையினுடைய பிடியிலிருந்து குழந்தைகளை காப்பாற்ற முடியாதவர்களா இருக்காங்களோ அவங்க, அதுதான் கிருஷ்ண உணர்வா இருக்கணும்.
If you are a responsible father, then if you are completely knowledge of Krishna consciousness,
நீங்க உண்மையிலேயே ஒரு பொறுப்புள்ள தந்தையா இருக்கீங்கன்னா, முழுமையான கிருஷ்ண உணர்வு ஞானத்துல இருக்கீங்க அப்படின்னா,
then your duty will be that these creatures, these innocent creatures, now who are playing in my at my home as my children, as my boy.
அப்ப உங்களுடைய கடமை இந்த உயிர்வாளி, இந்த அப்பாவியான இந்த உயிர்வாளி இப்போ என்னுடைய வீட்டில் என்னுடைய குழந்தையா என்னுடைய மகனா விளையாண்டு இருக்கக்கூடிய இவன்,
now this life should be the last installment of his transmigration from one body to another.
இப்போ அவனுடைய வாழ்க்கையில ஒரு உடல்ல இருந்து இன்னொரு உடலுக்கு மாறிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையானது இது கடைசியான வாழ்க்கையா இருக்கணும்.
I shall train this boy in such a way that after this body he will have no more to go into the cycle of birth and death. That is Krishna consciousness.
இந்த பையன்களை நான் எப்படி பயிற்சி அளிக்கப்படணும் அப்படின்னா, அவன் இந்த உடலை விட்டதுக்கு அப்புறம் அவன் மறுபடியும் பிறப்பு இறப்பு என்ற அந்த சுழற்சிக்குள்ள மாட்டாம இருக்கணும். அதுதான் கிருஷ்ண உணர்வு.
That means you have to make yourself expert. Then you can help your children also.
அப்படின்னா உங்களை நீங்க மிகவும் தேர்ச்சி பெற்றவர்களா வச்சுக்கொள்ளணும். பிறகு உங்களுடைய குழந்தைகளுக்கும் நீங்க உதவி செய்ய முடியும்.
Then you can help your nation also. Then you can help your society also.
அப்போ உங்களுடைய நாட்டுக்கு உங்களுடைய சமுதாயத்துக்கு எல்லாம் நீங்க சேவை செய்ய முடியும்.
If you are yourself ignorant, then அந்தா ஜதாம் வைதுபனியமானா தேசி சதந்திரா உருதாமி மத்யா.
இப்ப நீங்களே அறியாமையில் இருக்கீங்க அப்படின்னா, அப்போ அந்தா யதாந்த உபநியமான தேபி சதந்திரானி உருதாம் நிபத்யா.
Just like a person who is tightly bound up hands and feet.
உதாரணத்துக்கு ஒரு நபர் கை கால்கள் எல்லாம் ரொம்ப நல்லா கட்டப்பட்டிருக்கு.
Suppose you are sitting here, some people 25 gentlemen, ladies, and all our hands are tightly bound up by some rope.
இப்ப இங்க வந்து ஒரு 25 ஆண்களும் பெண்களும் நாம அமர்ந்திருக்கோம். நம்முடைய எல்லா கைகளும் கால்களும் நல்ல கயிறுகளால இறுக்கமா கட்டப்பட்டிருக்கு.
And if I want to make you free, although my hand is also tightly bound up, is it possible? No.
என்னோட கைகளும் கால்களும் நல்ல இறுக்கமா கட்டப்பட்டிருந்தாலுமே கூட நான் உங்களை விடுவிக்கணும் நினைச்சேன்னா, உங்க கட்டப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இருந்து அது சாத்தியமா? முடியாது.
At least my hand should be free.
குறைஞ்சபட்சம் என்னுடைய கைகளாவது சுதந்திரமா இருக்கணும்.
Then I can open, I can untie your bindings by the rope.
அப்பதான் உங்களை கயிறால கட்டியிருக்கிறத என்னால அவிழ்த்து விட முடியும்.
So unless one is free man, and what is that freedom? What? He is Krishna conscious. He is free man.
அதனால ஒருத்தர் சுதந்திரமானவராய் இருந்தால் ஒழிய அந்த சுதந்திரமானவர் யாரு? யாரு ஒருத்தர் கிருஷ்ண உணர்வுல இருக்காரோ அவர் தான் அந்த சுதந்திரமானவர். யாருமே சுதந்திரமானவங்க இல்ல.
தெய்வீக தேசாகுணமயமும் மாயா திருப்தியா மாமே பஜ பிரபந்தி மாயாமே தாங் தரந்தி. எவ்ரி ஒன் இஸ் அண்டர் தி ஸ்பெல் ஆஃப் மெட்டீரியல் இன்ஃப்ளூயன்ஸ். நோபடி இஸ் ஃப்ரீ. அண்ட் ஒன் ஹூ ஹேஸ் சரண்டர் அண்ட் கிருஷ்ண, ஒன் ஹூ ஹேஸ் டேக்கன் கிருஷ்ண கான்சியஸ்னஸ், மாயா ஹேஸ் நதிங் டு டூ, மாயா கேனாட் டச்.
எல்லாருமே இந்த ஜட தாக்கத்துக்கு கீழே தான் இருக்காங்க. யாருமே சுதந்திரமானவங்க இல்ல. யார் ஒருத்தர் கிருஷ்ணரிடத்துல சரணடைஞ்சிருக்காரோ, யார் ஒருத்தர் கிருஷ்ண உணர்வை ஏற்றுக்கொண்டிருக்காரோ அவருக்கு மாயா செய்யறதுக்கு ஒண்ணும் கிடையாது, மாயா தொடக்கூட முடியாது.
Just like if you come in front of the sunlight, there is no question of darkness.
நீங்க சூரிய ஒளியில வந்துட்டீங்க அப்படின்னா அங்க இருள் என்ற பேச்சுக்கே இடம் இருக்காது.
If you place yourself in light, sunlight, not this artificial light. This artificial light may be extinguished at any time, but sunlight is not like that.
உங்களை நீங்க வெளிச்சத்துல சூரிய ஒளியில வச்சுக்கொண்டீங்கன்னா இந்த செயற்கையான வெளிச்சம் அல்ல. இந்த செயற்கையான வெளிச்சம் எப்ப வேணா அணைஞ்சு போயிடலாம், ஆனா சூரிய ஒளி அப்படி அல்ல.
The Krishna is just like sunlight. As soon as you come in front of sun, oh, there is no darkness.
அதனால கிருஷ்ணர் சூரியனை போன்றவர். நீங்க அந்த சூரிய ஒளி முன்னாடி வந்துட்டீங்க அப்படின்னா அங்க இருளே கிடையாது. அதனால அங்க அறியாமை கிடையாது. அப்படின்னா மாயை இல்ல. மாயா அப்படின்றது மாயை.
சமாஹு பண்டிதா புதா பிகாம் பூதா.
இந்த விதத்துல நம்ம பூதாவாகணும்.
பூதா மீன்ஸ் லேர்னிங். டென்த் சாப்டர் ஆஃப் பகவத் கீதா தட் லார்ட் சேஸ் ஹூ இஸ் புதா அண்ட் வாட் ஆர் தி சிம்டம்ஸ் ஆஃப் புதா. புதா மீன்ஸ் லேர்னிங். வாட் ஆர் தி சிம்டம்ஸ்?
புதா அப்படின்னா கற்றறிந்தவர். மேல நீங்க 10வது அத்தியாயத்துல பகவத்கீதையில பார்க்கலாம், பகவான் சொல்றார் புத்தா யாருன்றத. மேலும் அவருடைய அறிகுறிகள் என்னன்றதையும் சொல்றாரு. புத்தா அப்படின்னா கற்றறிந்தவர். அவருடைய அறிகுறிகள் என்ன?
What are the symptoms of Mahatma, great soul? And what are the symptoms of Buddha? That is described in the Bhagavad Gita.
மகாத்மாக்களுக்கான அறிகுறிகள் என்ன? மிகப்பெரிய ஆத்மாக்களுக்கு. மேலும் புத்தாவோட அறிகுறிகள்லாம் என்ன? அதெல்லாம் பகவத்கீதையில விளக்கப்பட்டிருக்கு.
It is said that aham sarvasya prabhava matta sarvam pravartate iti matya bhajante maam buddha bhava samannita. Buddha, this is the very word again is used, buddha. So buddha, one who is learning, one who is actually in sense, is not nonsense, he is called buddha.
Buddha என்ற இந்த வார்த்தை மறுபடியும் இங்க உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. அதனால புத்தா அப்படின்னா கற்றறிந்தவர். யார் ஒருத்தர் உண்மையிலே அறிவுள்ளவர், அவர் அவர் அபத்தமானவர் அல்ல. அவர் தான் புத்தான்னு அழைக்கப்படுறார்.
The Buddha, what are the symptoms? The symptoms of Buddha is that aham sarvasya prabhava, he knows that Krishna is the fountainhead of all emanations. Everything, whatever we find, anything, whatever you see.
புத்தாவுக்கான அறிகுறிகள் என்ன? அந்த அறிகுறிகள் அகம் சர்வஸ்ய பிரபவ, அவருக்கு கிருஷ்ணர் தான் எல்லாத்துக்கும் மூலாதாரமானவர். அவர்கிட்ட இருந்து தான் எல்லா தோற்றங்களும் எல்லாமே, நம்ம எதெல்லாம் பார்க்கிறோமோ அனைத்துமே அவர்கிட்ட இருந்து தான் வருது.
Now take for example, in the material world, the most prominent thing is
இப்போ நீங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். இந்த பௌதிக உலகத்தில் இருக்கிறதுலே ரொம்ப பிரதானமான விஷயம் ஆணும் பெண்ணும் சேர்றது. இப்போ ஆணுக்கும் பெண்ணுக்குமான இந்த கவர்ச்சி எங்கிருந்து வருதுன்றத ஒருத்தன் விசாரிக்கலாம்.
Not only the human society, but also in animal society, the bird society, in any society, any living.
இது மனித சமுதாயத்தில் மட்டும் இல்ல, மிருக சமுதாயத்தில், பறவை சமுதாயத்தில், எல்லா சமுதாயத்திலையும், எல்லா உயிர்வாழிகளிடத்திலும் இது இருக்கு.
This is a fact.
அதுதான் உண்மை.
So, somebody criticizes, but those who do not know Krishna, the Krishna had so many girlfriends.
அதனால சில பேர் குறை சொல்றாங்க, யாருக்கு கிருஷ்ணரை தெரியாதோ அவர்கள் கிருஷ்ணருக்கு நிறைய பெண் தோழியர்கள்
இருக்காங்கன்னு.
இந்த மாதிரி சில பேர் குறை சொல்றாங்க.
But one does not know that where we get this idea of having girlfriend, unless the tendency is in Krishna.
ஆனா ஒருத்தனுக்கு இந்த பெண் தோழியர்கள் அப்படின்ற அந்த எண்ணமே எங்கிருந்து வருது? கிருஷ்ணர் இடத்துல அந்த சுபாவம் இல்லைன்னா எங்கிருந்து வரும்?
Because you can have nothing here unless that is in Krishna.
ஏன்னா கிருஷ்ணர்ல இல்லாத ஒன்று இங்க உங்ககிட்ட எதுவுமே இருக்க முடியாது.
But here it is for what? It is polluted. And Krishna, it is pure.
ஆனா அது இங்க திரிபடைந்து இருக்கு, அது கிருஷ்ணர்ல தூய்மையா இருக்கு.
Consciousness, pure spirit. That is the difference.
அது தூய்மையான உணர்வு, அது தூய ஆன்மீகம், அதுதான் வித்தியாசம்.
So one who does not know, they want to avoid something. Nothing is, can exist in this material world unless it is in Krishna.
அதனால யாரு ஒருத்தனுக்கு அது தெரியலையோ அவன் எதையாவது தவிர்க்கணும்னு பாக்குறான். கிருஷ்ணர் இடத்துல இல்லாத எதுவுமே இந்த பௌதிக உலகத்துல இருக்க முடியாது.
So these things have to be studied very scientifically and from books like Bhagavad Gita, Srimad Bhagavatam, and when he is perfectly learned, then his symptom is that he becomes a pure devotee of Krishna.
அதனால இந்த விஷயங்கள் எல்லாம் பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம் போன்ற புத்தகங்களிலிருந்து விஞ்ஞானபூர்வமாக கற்றுக்கொள்ளப்படணும். எப்போ அதை நம்ம பக்குவமாக கற்றுக்கொள்கிறோமோ அப்போ கிருஷ்ணருடைய ஒரு தூய பக்தருக்கான அந்த அறிகுறிகள்லாம் நமக்கு தோணும்.
அஹம் சர்வஸ்வ பிரபவா மத்த சர்வம் பிரவர்த்தது. ஐ ஆம் தி சோர்ஸ் ஃபவுண்டன் ஹெட் கிருஷ்ணர். ஐ ஆம் தி சோர்ஸ் அண்ட் ஃபவுண்டன் ஹெட் லைக் ஆஃப் எவ்ரிதிங்.
அஹம் சர்வஸ்வ பிரபவோ மத்த சர்வம் பிரவர்த்ததே. நானே மூலம், மூலாதாரம். கிருஷ்ணர் சொல்றார், நானே அனைத்திற்கும் மூலாதாரம்.
One who understands this science, then he takes to Krishna. How? Buddha Bhava Samanita, with full knowledge, he becomes a devotee of Krishna.
இந்த விஞ்ஞானத்தை யார் ஒருத்தன் புரிந்து கொள்றானோ அவன் கிருஷ்ணரை ஏற்றுக்கொள்றான். எப்படி? புதாபாவ சமான்விதா, முழு ஞானத்தோட அவன் கிருஷ்ண பக்தர் ஆகிறான்.
Similarly, so far Mahatma in the Sanskrit word, which is used for great soul.
அதே மாதிரி இதுவரைக்கும் அந்த மகாத்மான்ற சமஸ்கிருத வார்த்தையும் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஆத்மாவை குறிக்கிறது.
That is also described in the Bhagavad Gita.
அதுவும் கூட பகவத்கீதையில விளக்கப்பட்டிருக்கு.
மகாத்மா
யார்? அந்த மகாத்மா யார்? அந்த மிகப்பெரியவர்
அந்த
மிகப்பெரிய நபர் யார்? உயர்ந்த இயற்கையின் தாக்கத்துக்கு கீழே இருக்காரோ அவர்.
There are two kinds of nature, superior nature and inferior nature. Now we are under the influence of this inferior material nature.
ரெண்டு வகையான இயற்கை இருக்கு, உயர்ந்த இயற்கை, தாழ்ந்த இயற்கை. இப்ப நாம தாழ்ந்த இயற்கையான ஜட இயற்கைக்கு கீழே இருக்கோம். கிருஷ்ண உணர்வுனால நம்ம உயர்ந்த இயற்கைக்கு மாற்றம் அடைய முடியும்.